ஓம் சாந்தி. எல்லாரும் கிசு கிசியா இருக்கீங்களா? 3/4/2018 என்ற மடலின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. ஞானம்ங்கிறது அமிர்தம், யோகம்ங்கிறது அக்னி. இந்த ஞானம் மற்றும் யோகத்தினாலதான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் வேதனையும் உங்களை விட்டு முற்றிலும் நீங்கும் இல்லையா? ஞானம்ன்ற அமிர்தத்தை குடிக்க குடிக்க துக்கம் நோய் எல்லாமே போயிடும். அதே மாதிரி யோகம்ன்ற அக்னியில ஆத்மாவை போட போட அந்த அக்னியில ஆத்மா மூழ்க மூழ்க அந்த ஆத்மாவில உள்ள அழுக்கு எல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து பாவ கர்மங்களும் எரிஞ்சிடும். இப்ப தானாவே துக்கம் வேதனை எல்லாம் நீங்கி போயிடும். கேள்வி, எந்த ஒரு சுவை ஞானத்தின் மூலமா மட்டும்தான் கிடைக்கும், பக்தியின் மூலமா கிடைக்க வாய்ப்பே கிடையாது? அது என்ன சுவை? ஜீவன் முக்தியின் சுவை. பக்தியினால யாருக்குமே ஜீவன் முக்தியின் சுவை கிடைக்கவே முடியாது. தந்தை வந்து குழந்தைங்களுக்கு என்ன உத்தரவு கொடுக்கிறாரோ அதுக்கு பேர் தான் ஞானம். அதன்படி நடந்தா சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும் இல்லையா? சோ என்ன பக்தி செஞ்சாலும் இந்த உடல இருந்து விடுபட்ட நிலையில இருக்கிற அந்த சுகத்தை அவங்களால அனுபவம் பண்ணவே முடியாது. அடகு குத்தினாலும் சரி, நெருப்புல நடந்தாலும் சரி, பட்டினி கடந்தாலும் சரி, இரவெல்லாம் கிரிவலம் சுத்தினாலும் சரி, ஜீவன் முக்தி வாழ்க்கை அவங்களால அனுபவிக்க சுவைக்கவே முடியாது. பாபா வந்து கொடுக்கிற ஞானத்தின்படி நடக்கிறதுனால மட்டும்தான் ஜீவன் முக்தியை சுவைக்க முடியும். நிரந்தரமாக சொர்க்கத்துல ராஜ்யமும் கிடைக்கும். அவர் கொடுக்கிற வழிப்படி நடக்கிறதன் மூலமா, அவர் கொடுக்கிற வழிதான் ஞானம், ஸ்ரீமத், எல்லாமே. சோ சுகம் நிறைந்த வாழ்க்கையை அனுபவம் செய்யணும்னா அவர் சொல்ற வழிப்படி நடக்கும். சுகமே வேண்டாம், நான் துக்கத்திலே இருக்கிறேன்னா உங்க மன வழிப்படி நடந்துக்கலாம். பாடல் போலானாத்த தவிர தனிப்பட்டவர். போலானாத்தன எனது கல்லங்கபுரம் மற்றவர். ஓம் சாந்தி. குழந்தைங்களுடைய கல்லங்கபுரமற்ற தந்தை போலாநாத் அல்லது போலா பாபா குழந்தைங்களுக்கு இப்ப புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு சிவ போலா பாபா அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே சிவனுக்குத்தான் அப்பா தந்தை பாபான்னு சொல்லுவாங்க. சிவனுடைய சித்திரத்தை, அதாவது லிங்கத்தை பார்த்தாலும் சரி பாக்காட்டினாலும் சரி, அவரை சிவ போலாநாத்ன்னு தான் நினைவு செய்யறாங்க. சங்கர் இல்லாச்சுன்னா விஷ்ணு இல்லாச்சுன்னா பிரம்மா, இந்த மூணு பேருக்குமே போலாநாத்ன்னு சொல்லவே மாட்டாங்க. போலான்ற வார்த்தையை சொல்லும் பொழுது மனிதர்களுடைய புத்தியில நிராகார சிவபாபாவுடைய உருவம்தான் முன்னாடி வருது. இப்ப குழந்தைகளாகி நீங்க நடைமுறையில அதை தெரிஞ்சிருக்கீங்க. போலாநாத் பாபா அப்படின்னு சொல்றதுனால பக்தி மார்க்கத்தினருடைய வாய் ஒண்ணும் இனிக்காது. எவ்வளவு வேணாலும் அவங்க மகிமை பாடிக்கிட்டே இருக்கட்டும், இருந்தாலும் வாய் இனிக்காது. ஆனா குழந்தைகளாகி நீங்க இப்ப சிவபாபாவை நினைவு செஞ்சு சிவபோலாநாத் பாபான்னு சொல்லும்போது வாய் இனிக்குது. சிவபாபா நமக்கு கற்பித்து சொர்க்கத்தின் அதிபதியா ஆக்குறாரு. பாபான்னு சொல்றதுனால குழந்தைங்களுக்கு அவர் கொடுக்கற சொத்தும் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வருது. அவருதான் சிவபாபா, மனித சிருஷ்டியின் விதை ரூபம். விருட்சத்துக்கு ஒரு விதை தானே இருக்கும், அதே மாதிரி மனித சிருஷ்டி விருட்சத்துக்கும் அவர் சிவபாபா தான் விதை. அவர் மூலமா வர்றதுதான் இந்த மனித சிருஷ்டி மரம் படைக்கப்படுது. ஏன்னா அவர் தந்தை இல்லையா. மற்றபடி எல்லோருமே அவருடைய குழந்தைங்க தான். சொல்ற கள்ளங்கபடமற்றவர் அப்படிங்கறது ஒரு சிவனை மட்டும்தான் குறிக்கும். பக்தியில பாத்தீங்கன்னா வேதங்கள்ல யாரு வரம் கேட்டாலும் கண்ணு மூடிட்டு கொடுத்துருவார். வரம்னாலே அவரு தான் கொடுப்பார் இல்லையா. பார்த்தா பெரிய பெரிய அரக்கணுக்கெல்லாம் கொடுத்திருப்பார் வரத்தை. அதனாலே பார்வதிக்கு அவருக்கும் சண்டை வர மாதிரி எல்லாம் காட்டுவாங்க, ஏன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அதனாலதான் கள்ளங்கபடம் பெற்றவர். சோ அதுல பாத்தீங்கன்னா அசுரர்கள் வந்து இறைவனை திருப்திப்படுத்திட்டோம், யாகமலத்தை திருப்திப்படுத்திட்டோம்னா அவர் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவாரு அப்படின்னு. எல்லாமே இப்பத்தைய விஷயம். நாம தானே அந்த மாதிரி அசுரர்களா இருந்தோம், அனைத்து பாவத்தையும் அழிக்கிறதுக்கான வழியை கத்து கொடுக்குறேன். யாருக்கு? நம்பர் ஒன் பாவிக்கு கத்து கொடுக்குறேன் இல்லையா. உலகத்துல அதிக பாவத்தை செஞ்சவங்க நம்மளாதான் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சமஸ்காரம் முதல்ல அதிகமா பாபா குழந்தைங்களுக்குள்ள வர்றது காரணம் அதுதான். அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கிறார். அதனால கள்ளங்கபடமற்றவர் அவரே தான் சொல்ல முடியும். பிரம்மா விஷ்ணு சங்கர் அவங்களுக்கு சொல்ல முடியாது. சரி, பக்தர்கள் வந்து அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, கள்ளங்கபடமற்றவர்ன்ற வார்த்தையினாலே மனிதர்களுக்கு அது கடவுள் உருவமற்ற இல்லையா, உடல் உருவம் இல்லாத நிராகார கடவுள், ஜோதி சுரூப கடவுள் தான் ஞாபகத்துக்கு வராங்க. அது உங்களுக்கு தெரியும். இப்ப ஆனா கள்ளங்கபடமற்றவர் தான் சிவபாபா இல்லன்னு சொல்லல. ஆனா அதை எவ்வளவுதான் பக்தியில சொன்னாலும் உங்க வாய் இனிக்காது. அப்படின்னா என்ன இருக்கும்? உங்களுக்கு ஒண்ணு ஆனந்தம் வந்துடாது, அதீந்திரிய சுகம் வந்துடாது, எந்த பலனும் வராது. ஏன்? கள்ளங்கபடமற்றவர் சிவன்றது கரெக்டான மகிமை, ஆனா அது எப்படி கரெக்டுன்னு தெரியாது. தெரியாமலே சொன்னா அது எப்படி சொல்றாரு? வாய் இனிக்காது. அவரை பத்தி கரெக்டா தெரிஞ்சிட்டு கள்ளங்கபடமற்ற தந்தையேன்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு வாய் இனிக்குது. பிரம்மகுமாரிகள் சொல்லும் போது வாய் இனிக்குது, மத்தவங்க சொன்னா இனிக்காது. ஏன்னா நம்பர் ஒன் பாவிகளாகிய நமக்கு ராஜயோக ஞானத்தை கோடானு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத இந்த விலை மதிப்பற்ற ஞான ரத்தினத்தை கொடுத்து சொர்க்கத்தின் அதிபதி ஆகிற அதுதான் ஆஸ்தி. அப்பான்னு சொன்னாலே ஆஸ்தியும் ஞாபகம் வந்துடுது. மனித சிருஷ்டி மரத்துடைய விதை அவர் ஒருத்தர் தான். ஏன்னா ஒரு மரத்துக்கு ஒரு விதை தானே இருக்கும், ஒரு விதையில இருந்து தானே ஒரு மரம் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த சிருஷ்டி மரத்துடைய விதை ஒரு சிவபாபா, இந்த இத படைத்தவர் அவர் தான். அவர் ஒருத்தர் தான் அப்பா அனைத்து ஆத்மாக்களுக்கு, மற்ற எல்லாரும் குழந்தைங்க தான். ஒரே தந்தை, ஒரே பகவான். தந்தைன்றது ஞான மார்க்கத்துல சொல்றோம், பக்திக்கு மார்க்கத்துல பகவான். சோ அனைத்து பக்தர்களின் பகவான் அவர் ஒருத்தர் தான், எல்லாரும் பக்தர்கள் தான். அதனாலதான் பகவானை நினைச்சாங்க பக்தர்கள். ஆனா முழுசா தெரிஞ்சுக்காமலே நினைச்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அதோடைய பலன் கிடைக்கல. இறங்கி வந்துட்டே இருக்கிறாங்க. கரெக்டா தெரிஞ்சு நினைவு செஞ்சாங்கன்னா ஏறும் கலையில போயிடுவான் இல்லையா. இப்ப வள்ளலார் திருவருப்பால பாத்தீங்கன்னா, அந்த தாயின் கர்ப்பத்துல என்ன அந்த துர்நாற்றத்துல இருந்து பாதுகாத்தி அப்படி இப்படின்னு அதுவா கடவுள் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா. கேட்டோம் அப்படியே மெய் மறந்து அந்த வள்ளலார் பக்தர்கள் எல்லாம் பேசுவாங்க, அப்பா எப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறாரு, இப்படி எல்லாம் பேசிருக்காரு பாருங்க கடவுள். ஆனா அது உண்மையில கடவுளுடைய மகிமை கிடையாது. சோ தப்பான மகிமை பாடுறதுனால வாய் மணக்காது, ஏறும் கலையில போக முடியாது. ஆனா என்ன பண்றது, நாடகம் அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஞானம் மற்றும் யோக பலத்தினால குழந்தைங்களை சதா சுகம் நிறைஞ்சவரை ஆக்குறார். ஆக்கிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு, அவர் வர்றதில்ல, அவர் வந்து அந்த சுகத்தை அனுபவிக்கிறது இல்ல. சுகம் நிறைந்த உலகத்துல என் குழந்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்க கூட வர்றது கிடையாது. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? ஒரு சில முஸ்லிம் நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்துக்களை முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணுவாங்க, நிறைய சலுகை கொடுத்து. குறிப்பா கல்யாணம் பண்ணிட்டா, முஸ்லீம் பண்ண கல்யாணம் பண்ணிட்டா அவங்க முஸ்லீம் ஆயிடுவாங்க இல்லையா? அப்படி கல்யாணம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா சொந்த அம்மா கூட கிட்ட நெருங்க விட மாட்டாங்களோ, எட்ட இருந்து யாரோ யாருடைய கல்யாணமோ அவங்க முகத்தை கூட பார்க்க முடியாது. ஆனா அவங்களாவது எட்ட இருந்தாவது பாக்குறாங்க. பாபா எட்ட இருந்து கூட பாக்கல, சொர்க்கத்துக்கு வர்றது இல்ல. ஏன்னா நம்மளுடைய மாமியார் வீடு தானே சொர்க்கம் இல்லையா? ஆனா பாபா வர்றதில்ல, மறைஞ்சிடுறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இதை கரெக்டா நினைச்சு பார்த்தா கண்ணுல தண்ணி வரும். இப்படி ஆச்சு குழந்தை, இப்படி பண்ணாத குழந்தை, இப்படி பண்ணாத குழந்தை, பண்ண அடிப்பேன், பண்ணாத சொர்க்கம் வேணும்ல, ராஜ்யம் வேணும்ல, அப்படி என்னெல்லாம் சொல்லி நம்மள மாத்த முடியுமா? அப்படியெல்லாம் மாத்திட்டு மாறினதுக்கு அப்புறம் நான் தான் உன்னை மாத்தினேன்னு சொல்றது கூட அவர் இல்ல, மறந்துடுறாரு. மறந்துடுறோம் நம்மளும் மூன்றாம் பேர் ஸ்ரீதேவி மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுறோம். அப்படியே அவர் அங்க வந்து சொல்லல, மீண்டும் அதே மாதிரி மோசமான நிலை அடையும் போதுதான் வந்து சொல்ற. பெரிய விஷயம் இல்ல. அங்க கமலஹாசன் வந்து ஸ்ரீதேவி நல்ல நிலையானதுக்கு அப்புறம் என்ன தெரியலையா தெரியலையான்ட்டு அழுவாரு. நல்ல நிலை ஆகும்போது அவர் வரதே இல்ல. மீண்டும் மோசமான நிலை அடையும் போது என்ன தெரியுதா நான் தான் ஒன்னு ஆகுன, அப்படியா இருந்தா நான் எப்படி நம்புறது, நீ தான் அப்பன்னா எப்படி நம்புறது? இப்படி கேட்டு கேட்டு அவர் நிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, ஞானக்கடல் ஒரே ஒருத்தர் தான். ஒருவேளை இந்த ஞானம் கிடைச்சுதான் பாலுமகேந்திரா அந்த படத்தை எடுத்திருப்பாரோ, இல்ல கமர்ஷியலா லவ் ஸ்டோரி எடுத்துட்டு இருப்பாரோன்னு டவுட்டா இருக்கு. சரி, அவருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும் இல்லையா? சரி, ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான். எப்படி சிருஷ்டி மரத்தின் விதை ஒருவரோ, அதே மாதிரி ஞானக்கடலும் அவரே, அந்த ஒருவரே, வேற யாரும் கிடையாது. எப்படி தண்ணி கடல் கூட ஒரே கடல் தான். நம்ம இந்தியா பக்கத்துல வரும்போது அதுக்கு இந்தியன் ஓஷன் பேர் வைக்கிறோம், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது கடலையே நம்ம பிரிக்கிறோம், ஆனா ஒரே கடல் தான். சத்தியத்துல இந்த மாதிரி கடலுக்கு பிரிச்சு பிரிச்சு பேரெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஒரே கடல் தான். இந்த ஏரியால வந்து உன்னை நான் அரெஸ்ட் பண்றோம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அங்க. அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்க அதிபதியாக போறீங்க, சூப்பர்ல. இப்ப எவ்வளவு மோசமா இருக்கு இந்த கலியுகம். இந்த கலியுகத்துல அரசியல பதவி அடையணும்ட்டு போட்டி போட்டா என்ன அர்த்தம்? நான் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு போட்டி போடுறேன்னு அர்த்தம். ஏன்னா இன்னும் பிரி துண்டாக்கு 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 இப்படியேதான் போயிட்டு இருக்குது உலகம். அதுல ஆசைக்கு வரவங்க மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எல்லாரும் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? ஆனா பிளவுபடாத உலகத்தின், பிளவுபடாத கடல் நிறைந்த உலகத்தின் அதிபதியாக போறீங்க. அதான் பைபிள்ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதி ஆக்கினேன் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி இத்தனை கண்டங்கள்லாம் அங்க இருக்காது. ஒரே தந்தையுடைய ஒரே ராஜ்யம் இருக்கும். இதே பாரதத்துல இருக்கும். யாரோட ராஜ்யம் அது தெரியுமா? தேவதைகளுடைய ராஜ்யம் தான். ஆனா அத கொடுத்தது யார்? அகில உலகத்தின் சர்வ சக்திவானின் ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது. அவர் இல்லாமலே நடக்குது. எவ்வளவு சூப்பர் இல்லையா? எம்ஜிஆருடைய ஆட்சி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அமெரிக்கால இருந்துகிட்டு ஆஸ்பத்திரியில இருந்துட்டு ஜெயிச்சாரு, அவருடைய ஆட்சி நடந்துச்சுன்னுவாங்க. ஆனா அவர் இங்க இல்லவே இல்லை. இறைவன் ஒட்டுமொத்த உலகத்திலயும் வராமலே அவருடைய ஆட்சி நடக்குது. சமசுபர்ல அவருடைய கட்டளைப்படியே அது நடக்கும். இப்ப கொடுக்கற கட்டளைப்படி என் குழந்தை கரெக்டா நடக்குதான்ற சின்ன சந்தேகம் கூட அவருக்கு வராது. ஜாலியா அங்க இருக்கிறார், சூப்பர்ல. அகில உலகத்தின் சர்வசக்திவான், சூப்பரா இல்ல இந்த லைன்? ரசிகர் மன்றத்துக்கு பேர் வைப்பாங்க அகில இந்திய ரஜினி ரசிகர் மன்றம் அது இதுன்ட்டு. அகில உலகத்தின் சர்வசக்திவான், அவருடைய ஒரே ராஜ்யம், அதுதான் சொர்க்கம். அது இருந்துச்சு இதே பாரத பூமியில. தேவதைகளின் ராஜ்யத்துக்குத்தான் பகவான் பகவதியின் ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டுக்காரங்க காட் காடஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எப்ப ஆட்சி புரிஞ்சாங்க, எப்படி அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. இந்தியா வந்து 33 கோடி தேவதைகள் நிறைந்த உலகம், நிறைந்த நாடு அப்படின்றாங்க. ஆனா எப்ப இருந்தாங்க அவங்க, அந்த ராஜ்யம் எப்படி கிடைச்சது, இன்னொரு விஷயம் அந்த ராஜ்யம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. ஏன்னா வேதத்துல எல்லாம் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு காட்டிட்டாங்க. ஞானக்கடல ஒரே ஒரு தந்தை தான், ஞானத்தின் மூலமாக எல்லோருக்கும் சத்தியதி கொடுக்கிறார். ஞானக்கடல் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம எதிரில உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஞானக்கடல்னு புரிஞ்சிருக்கிறீங்க. அது கேட்கும்போது எவ்வளவு மேய்ச்சல் இருப்பாரும் இல்ல, பிரம்மபாபா உடல்ல உட்காந்துட்டு சிவபாபா பேசுறாரு, எதிர உட்கார்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், ஞானக்கடல் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அது 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 ஞாபகப்படுத்துறா இருப்பாருங்க. அதுதான் ஒரு ஒரு வினாடி நான் அவருடைய குழந்தை அவருடைய மாணவன் ஞாபகம் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப அவர் எதிரில உட்காந்து இருக்கும் போதே அதை மறந்துடுறோம் தான் அவர் ஞாபகப்படுத்துறாரு. ஞானக்கடலா இருக்கிற அவருடைய ஞானத்தின் மூலமா தான் எல்லோருக்கும் சக்தி கொடுக்கிறார். அந்த ஞான கடல் கிட்ட இருந்து வெளிப்படுற ஞான கங்கைகள் நாம வெளிப்பட்டு என்ன பண்றோம், முழு உலகத்துக்கும் சக்தி கொடுக்கிறோம். நம்ம மூலமா தான் அவர் சக்தி கொடுக்கிறார் எல்லோருக்கும். இந்த ஞான கங்கையில மூழ்கும் போது பாவம் விடுபடுதுன்றதுதான் பக்தி மார்க்கத்துல அந்த தண்ணியின் கங்கைக்கு போயிடுச்சு அந்த மகிமை. இந்த ஞானத்துக்கு பேரு தான் ஞானாமிர்தம். ஞானாமிர்தம் அப்படின்னு சொல்றது இந்த அமிர்தம்ன்ற வார்த்தையினாலதான் பூஜாரிகள் பூஜாரிகளுடைய பாதங்களை கழுவி அதை அமிர்தமாக்கி பருகிறாங்க. அது பூஜாரியுடைய கால சொல்றாங்களா இல்ல பூஜாரி வந்து தேவதை சிலையுடைய கால கழுவி பருகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா ரெண்டுமே நடக்குது இல்லையா. உண்மையில அது ஒண்ணும் அமிர்தம் கிடையாது, அதுக்கு பேர் அமிர்தம் கிடையாது, அது அமிர்தம் சொல்றது கிடையாது. இப்ப எல்லாம் மருந்துக்கு கூட அமிர்தம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த கல்ப விருட்சம் இத வச்சு கூட ஏதோ ஒரு ஆயுர்வேத மருந்து ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி அமிர்தம் அப்படின்ட்டு மருந்துக்கு பேர் வச்சிருக்காங்க, சித்த மருந்தோ அது மாதிரி இதுக்கெல்லாம். ஏன்னா அந்த மருந்து மூலமா எல்லா துக்கமும் நீங்கிடுது அப்படின்ற அர்த்தத்துல அப்படி வைக்கிறாங்க. அதே மாதிரி M20 ஒண்ணு போடுறாங்க, சோ அதுக்கு அப்படிதான் பேர் வரும்னு நினைக்கிறேன். எல்லா நோயும் நீங்கிடும், அதனால இது ஒரு அமிர்தம் அப்படின்னு விளம்பரப்படுத்துவாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இங்க எதுவும் அது மாதிரி சாப்பிடறதுக்கு எதுவும் கொடுக்கல பாபா. ஞானத்தை யோகத்தை கத்து கொடுக்கிறார். இந்த இதுதான் அமிர்தம். அதுவும் குறிப்பா எது அமிர்தம்ன்ற ஞானத்தை, யோகத்தை கிடையாது. யோகத்தை என்னன்னு சொல்ற, அக்னி எரிக்குது இல்லையா, பாவத்தை எரிக்குது. இந்த யோக அக்னினால 21 பிறவிக்கு எந்த நோயும் வராத அளவுக்கு ஃபுல்லா நீங்கிடுது. யோக அக்னியின் மூலமாக பாபாவை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவில உள்ள அத்தனை அழுக்கும் நோயை உருவாக்கக்கூடிய அத்தனை பாவ கர்மங்களும் எரியுது. ஆனா சுப்ராசரம், ஆனா இந்த பிறவியினுடைய நீங்க கடைசி வரையும் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? நிறைய பேருக்கு டவுட் வரும். ஜானகி ஒரு ஒரு தாதி இல்லையா, குஜார் தாதிக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பிரம்மா பாபாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏன் அவங்க எரிக்கலையா, அவங்களால எரிக்க முடியலையா அப்படின்னு கேட்பாங்க. பக்காவான பாபா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி வரதான் செய்யுது. யோகத்தினாலையும் எரிக்க முடியாத அளவுக்கு வர சேர்த்துட்டோம் பாவத்தை இல்லையா. யோகத்திலயும் எரிக்கிறோம், நோயிலையும் எரிக்கிறோம். ஆனா நோயினாலே ஃபுல்லா எரிக்க முடியாது, அததான் யோகத்துல எரிச்சுட்டு இருக்கும். சோ கடைசி வரை இதை அனுபவிச்சுக்கிட்டேதான் இருப்பீங்க. ஆனா நீங்க யோகத்துல பக்காவா இருக்கும்போது அதோடைய வலி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உடல் உணர்வுல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னா வலி இருக்காது இல்லையா. சோ இத தெளிவுபடுத்தி சொல்றேன், இத கடைசி வரை நீங்க அனுபவிச்சுட்டே தான் இருப்பீங்க. சோ ஃபுல்லா அனுபவிச்சு தூய்மை ஆயிடுச்சுன்னா ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சிடும், இந்த உடல்ல இருக்காது. ஏன்னா கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது யோகத்துடைய விஷயம். யோகத்துல இருந்தா எல்லா நோயும் நீங்கி போகும். 21 பிறவிக்கு நீங்கிறோம், ஒருபொழுதும் நோய்வாய்ப்படவே மாட்டீங்க. அதுக்கு தான் முயற்சி செய்றீங்க. சதா ஆரோக்கியமானவராகவும் சதா செல்வந்தராகவும் ஆகிறதுக்காகத்தான் முயற்சி செய்றீங்க. இந்த ஆஸ்தி சதா செல்வம் மற்றும் ஆரோக்கியம்ன்ற ஆஸ்தி அப்பா கிட்ட இருந்து அடையிறதுக்கு முயற்சி செய்றீங்க. அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் கூடவே இருக்கிறீங்க. சொர்க்கத்துல எந்த ஒரு நோயும் இருக்கவே இருக்காது. செம சூப்பரான பாயிண்ட் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ஊனமா பிறந்தாங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கும், அதுக்கு இந்த குரோமோசோம் அந்த குரோமோசோம் அப்ப இல்லவே இல்லையே. இப்பதானே எல்லாம் நிறைய நோய் வருது, அப்ப எப்படி அங்க ஜெனட்டிக் வரும் இல்லையா? சோ அது கர்மாவின் படி வருது. அங்க யாரும் பாவ கர்மம் செய்யாததுனால அங்க எந்த நோயுமே யாருக்குமே இருக்காது. அப்பாவுக்கும் இருக்காது, தாத்தாவுக்கும் இருக்காது, பிறக்கிற குழந்தைக்கும் இருக்காது. அந்த மாதிரி உயர்ந்த கர்மத்தை கற்பிக்கிற உங்க வம்சத்துக்கே நோய் வராது, எந்த பிறவியிலும் உங்களுக்கு நோய் வராது. அந்த மாதிரி உயர்ந்த கர்மம் இல்லையா, தாழ்ந்த கர்மம் பாவப்பட்ட கர்மம் செய்யும் போதுதான் நோய் வரும். அடிப்படை காரணம் என்ன நோய்க்கு? கர்மம். சோ இந்த பாவத்தை அழிக்கக்கூடிய அதே நேரத்துல புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய உயர்ந்த கர்மத்தை கத்துக் கொடுக்கிறேன். என்ன அந்த உயர்ந்த கர்மம்? பாபா நினைவோடு கூடிய அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய சேவை, அனைவரும் துக்கத்திலிருந்து மீட்கக்கூடிய சேவை. ஆனா பாபா நினைவோட பண்ணணும், அப்பதான் நம்மளுடைய பாவம் எரியும். இல்லைன்னா அந்த பாவம் பிடிச்சிக்கிட்டு சமஸ்காரம் முதல் அது இதுன்னு வர வைக்கும். வியாச பகவான் சாஸ்திரங்கள் எழுதினாருன்னு சொல்றாங்க, நாடகத்துல அப்படி பொருந்தி இருக்கு, வியாச பேரை போட்டுட்டாங்க. இது அமைந்த அமைக்கப்பட்ட நாடகம். இது வரைக்கும் நீங்க பார்த்த அனைத்தும், பார்த்துட்டு இருக்கிற அனைத்தும், பார்க்க போற அனைத்தும் நாடகத்துல பதிவாயிருக்குது. யார் உருவாக்குனது? அனாதியா அது இருக்கு. இந்த சீடியை யார் உருவாக்குனது? அது பாட்டுக்கு இருக்குது அந்த சீடி, அது அழியாது, அது பாட்டுக்கு பிளே ஆயிட்டே இருக்குது. அனாதியா அமைந்து அமைக்கப்பட்ட நாடகம், கொஞ்சம் கூட மாறாது. இது இத மாத்து 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 காப்பாத்து 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 நாடகத்துல இருந்தா நடந்தே தீரும். அம்மாவுக்கு கேன்சர்னு ரமேஷ் பாய் போய் பாபாவிட்ட சொல்லும் போது பாபா சொல்ற நாடகத்துல இருந்தா நடந்தே தீரும். நாடகத்துல என்னென்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது நடந்தே தீரும். இங்கதான் ஞானம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு நீ கடவுள் இல்லையா பாபஸ்வரர்? அதுக்கு வரல. நிரந்தரமா எந்த நோயும் வராம ஆத்மாவை தூய்மை ஆக்குறதுக்கு வரும். அவர் ஆத்மாவுக்கு அப்பா, உடலை காப்பாத்த வரவர் கிடையாது இல்லையா. எதுவுமே மாறாது இந்த நாடகத்துல. ஒவ்வொரு கல்பத்திலும் 5000 வருஷம் முன்னாடி பின்னாடி தென்னை மரம் எப்படி பறக்குதோ அதே மாதிரியா தான் அசைஞ்சு துல்லியமா. பின்னாடி என்னென்ன பேக்ரவுண்ட் மியூசிக் போடுது இயற்கையா இந்த பறவை சவுண்ட் எல்லாம் இதே தான் கேட்டது. அந்த அளவுக்கு துல்லியமா இருக்கு, கொஞ்சம் கூட மாறாது, மாற முடியாது. துவாபர யுகத்துல இருந்து பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆயிடுது. எவ்வளவுதான் ஒருத்தர் பக்தி செஞ்சாலும் சாஸ்திரம் படிச்சாலும் என்ன பண்ணாலும் திரும்பி போகவே முடியாது. ஆனா போறதுக்கான முயற்சி தான் பக்தி. முத்தி அடையணும் முத்தி அடையணும். அப்ப என்ன அர்த்தம், துக்கம் வந்துச்சு என்ன அழைச்சிட்டு போ அழைச்சிட்டு போ வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்ன்ற மாதிரி. ஸ்கூல்ல குழந்தை விட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு போனேன், ஸ்கூல் முடிஞ்சாதான் போக முடியும்ன்ட்டு அவங்க சொல்ற மாதிரி தான் இங்க நாடகம் நம்மள புடிச்சு வச்சுக்குது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப போய்தான் ஆகணும். நம்ம என்ன பண்றோம், இதே ரொம்ப பிடிச்சி போய் சரி நான் போல இங்கே உட்காந்துக்கிறேன்ட்டு இருக்கிறோம். அப்பதான் பாபா ஞாபகப்படுத்துறாரு, வா வீட்டுக்கு போகணும். ஆனா நடுவுல போக முடியாது, நீ என்ன வேதம் சாஸ்திரம் படிச்சு நீ ஆளும் போக முடியாது, அழைச்சிட்டு போறதுக்கு நான் வரேன் நீ வந்துடு. எந்த ஆத்மாவா இருந்தாலும் சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதான நிலைக்கு கண்டிப்பா வந்தே ஆகும். சதோ பிரதான நிலை சுகம் நிறைந்த நிலை இல்லையா, துக்கமே அனுபவம் ஆகாது முதல் பிறவி எடுக்கும்போது. அது சத்தியுகத்துல எடுத்தாலும் சரி கலியுகத்துல எடுத்தாலுமே சரி. சோ அந்த நிலையிலிருந்து அனைத்து சக்தியும் இழந்த நிலை தமோ பிரதான நிலைக்கு எல்லாமே வந்துதான் ஆகணும். ஸ்ரீ நாராயணனே வந்துட்டாரு, அப்புறம் யார் வராம இருக்க முடியும். இந்த கர்ம கஷேத்திரம் கர்ம பூமி இல்லையா, கர்மம் செய்யக்கூடிய பூமி, இங்க காரியம் செய்யாம இருக்க முடியாது. இந்த பூமியிலிருந்து யாருமே போக முடியாது திரும்பி. நான் சூக்ஷ்மதனத்துக்கு போயிடுறேன் பரந்தாமத்துக்கு போயிடுறேன் போக முடியாது. சதோ பிரதானமா இருந்த நாமளே தான் இப்ப தம பிரதானமா ஆகி இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நாடகப்படி ஆகிதான் தீரணும். சோ இதுலதான் கட்டுப்பட்டு இருக்கிறார் பாபான்றது. ஏன் நடுவுல வரலாமா, அது நாடகத்துல அப்படிதான் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ நமக்கு சுகமான நியூஸ் கொடுக்கறாரு. இப்ப போய் ஏன் அப்படி நடந்துச்சு ஏன் இப்படி நடந்துச்சு அதை கேட்கற நேரம் கூட உங்களுக்கு வேஸ்ட் பண்றீங்க. பாபா நினைச்சீங்கன்னா கரெக்டா மேல போலாம். பக்தி மார்க்கத்துல இரவு ஆரம்பிச்சு இருட்டாயிடுது அப்படின்னு அர்த்தம். கார் இருள் ஆயிடுச்சு கலியுகத்துல. துவாபரயுகத்துல ஆரம்பிச்ச இரவு இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிற அளவுக்கு இருள் துவாபரயுக ஆரம்பத்துல எல்லாம் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், அந்த இரவுல கூட சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோன்னு சொல்லப்படுது. அப்ப கொஞ்சம் துக்கத்தை அனுபவிக்கும், கொஞ்சம் விகாரம் வரும். இப்ப தமோ இல்லையா, மெது மெதுவா கலை குறைஞ்சி குறைஞ்சி கோரமான இருள் ஆகிடுது. இப்ப சிருஷ்டிக்கு எல்லையில்லாத கிரகணம் பிடிச்சிருக்குது. ஏன்னா கலை குறைஞ்சிக்கிட்டே வருது. துவாபரத்துக்கும் கலியுக இறுதிக்கும் பாத்தீங்கன்னா கலை கடகட கடகடன்னு குறையுது. அதான் சொல்றாரு, இப்ப முழு சிருஷ்டிக்கும் கிரகணம் பிடிச்சிருச்சு, ஒரேடியா கோரமான இருள் இல்லையா. சில படங்கள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா, என்ன பேசுறோன்றது புரிஞ்சுக்காம பேசுவாங்களே. எல்லாருமே தண்ணி வச்சவங்க அப்படிதான் இருப்பாங்களே. அந்த மாதிரி மனிதர்களுடைய நிலை ஆயிடுச்சு. நம்ம என்ன சொல்றோன்றத புரிஞ்சுக்க முடியாத அந்த நிலைக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி கிரகணம் துடிக்குதுன்னு நிலாவுக்கு சொல்லுவாங்கல்ல, ஆனா இங்க வந்து நிலாவை பற்றிய விஷயம் கிடையாது, முழு உலகத்துடைய விஷயம், உலகத்துக்கு கிரகணம் பிடிச்சிருக்கு. அவங்க நிலாவுக்கு பிடிச்சிச்சு, சூரியனுக்கு பிடிச்சிச்சுன்னு வாங்கல, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்ட்ட, ஆனா முழு உலகத்துக்கு பிடிச்சிருக்குது. என்ன கிரகணம் பிடிச்சிருக்குது? ராவணனுடைய கிரகணம் பிடிச்சிருக்கு. துவாபரத்துல பிடிக்க ஆரம்பிச்சது. அது சொல்லுவாங்களே அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா, கிரகணம் ஆரம்பிக்கிற டைம் முடியிற டைம் அப்படியே கொஞ்சமா அப்படியே மறைஞ்சுக்கிட்டே வந்து ஃபுல்லா மறைஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாவே இருக்கும். ஆனா இங்க 2500 வருஷம் ஆச்சு ஃபுல்லா விழுங்க, ஆனா 100 வருஷத்துல ஃபுல்லா விடுபட்டுருக்கு. சமசுபர்ல இந்த கிரகணம் எவ்வளவு பெரிய ரகசியம் இல்ல. அதுலயும் குறிப்பா பாரதம் ஃபுல்லா கருப்பாயிடுச்சு. முற்றிலும் கோரமான இருள், வெட்ட வெளிச்சம், அதாவது பகல ஆக்கிரவர் தந்தை, தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவர் இல்லையா. இருட்ட பகல் ஆக்குறாருன்னா என்ன அர்த்தம்? தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குறார், தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையான தேவதை ஆக்குறார் தந்தை. மாயை ராவணன் மீண்டும் பகல இரவா கோரமான இருட்டா மாத்திரான் துவாபரகத்துல இருந்து. அதனாலதான் துவாபரகத்துல இருந்து பக்தி செய்யறாங்க, பகவான நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பகவான் பகவானையா நினைவு செய்வாரு? பகவான் பகவானையே நினைவு செய்ய மாட்டார் இல்ல. நினைவு செஞ்சவங்க எல்லாம் பக்தர்கள் பாத்தீங்கன்னா, ராமர் சிவனுக்கு பூஜை பண்ணதா காட்டுவாங்க, கிருஷ்ணர் பூஜை பண்ணதா காட்டுறாங்க. கடவுள் எப்படி கடவுளுக்கு பூஜை பண்ணுவாரு? ஆனா அப்படி பண்ணல அவங்க. பட் பக்தியினருக்கு நம்ம அப்படி புரிய வைக்கலாம் இல்லையா. ஏன்னா சொர்க்கத்துல யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு சாமி கும்பிட வேண்டிய அளவுக்கு கஷ்டமே இருக்காது, எந்த கஷ்டமுமே இருக்காது. இப்ப பகவான நினைவு செய்யறவங்க யாரும் பகவான் ஆக முடியாது. அப்ப இவங்க யாரெல்லாம் கடவுள்னு சொல்றாங்களோ, ராகவேந்திரர் வள்ளலார் இவங்க எல்லாம் கடவுளை நினைவு செஞ்சவங்க, அவங்க எப்படி பகவானா இருக்க முடியும்? பகவான் பகவானே நினைவு செய்வாரா? கடவுள் எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபின்ற ஞானம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க கிட்ட போய் நிறுவீங்க, கடவுள் ஒருத்தர் தான் புரியவீங்க. அவர் மனித சிருஷ்டி மரத்தின் விதை ரூபம், இந்த சிருஷ்டி மரத்துடைய இந்த மரம் பற்றிய முழு ஞானம் அந்த விதையில தான் இருக்குது. மற்ற அனைத்து மரத்துல இருக்கிற மற்ற அனைத்து கிளைகளும் இலைகளும் எல்லாமே அவருடைய படைப்பு. சோ படைப்புக்கு மகிமை கிடையாது, படைப்பவருக்குத்தான் மகிமை. யாராவது ஆத்மாவே பரமாத்மான்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய மகிமையே பாட முடியாது. இப்ப கடவுளுக்குன்னு தனி மகிமையே இல்லாம போயிடுமே, அப்புறம் எது கடவுளுடைய மகிமை பாடுறாங்க? மகிமை எல்லாம் ஒரு தந்தையுடையது, ஆத்மாவுடையது கிடையாது. ஏன்னா அந்த தந்தை தான் பதித்த பாவனர், ஆத்மாக்கள் பதித்தம் ஆகுறாங்க, பாவனமா ஆகுறாங்க. ஆக்கிறது கிடையாது, ஆக்கிறது இறைவன், ஆக்கிறவர் தான் ஒரு தந்தை, மனித சிருஷ்டியின் விதை, சத்தியமானவர், உயிரோட்டமானவர், ஆனந்த கடல் அவர். அதுதான் சச்சிதானந்த சுரூபம் அப்படின்னு சொல்ற சச்சிதானந்தம் சொல்றாங்களே. சத்துனா சத்தியமானவர், சித்துனா சைத்தன்யமான உயிரோட்டமானவர், அவர் ஒரு உயிர் இல்லையா, ஆனந்த சுரூபம் இல்லையா. தேக உணர்வு இல்லாட்டினாலே ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்த சுரூபம் தான். அப்படி இருக்கிறவர் அவர், அவர் ஞான கடல், அவர் தான் மனித சிருஷ்டியின் விதை. இந்த மகிமை எந்த ஒரு மனுஷனுக்கும் இருக்கவே முடியாது. சூப்பர் பாயிண்ட். எந்த மனுஷனையாவது எப்பவுமே சத்தியமானவர்னு சொல்ல முடியுமா? இல்லையா? சோ சத்தியமானவருக்கு இன்னொரு அர்த்தம் வந்து அழிவற்றவர்னு வரும். சோ அப்படி யாருமே கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணருக்கே சத்தியம் தெரியாது இல்லையா? உயிரோட்டம் உடையவர் ஓகே, அது ஆத்மாவும் உயிரோட்டம் உடையவர் தான், பரமாத்மாவும் உயிரோட்டமானது தான். ஆனா ஆனந்த கடலா எந்த ஆத்மாவும் இருக்கிறது கிடையாது. இப்போதைக்கு ஆகுறோம், அது மாஸ்டர் ஆனந்த கடல், 2500 வருஷம் கழிச்சு அதுவும் கிடையாது. சோ கடல்னா எப்பவுமே வர்த்தது. சோ எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தாதான் கடல். சோ அப்படி இருக்கிறவர் பாபா தான். ஆனந்த கடல், ஞான கடல், எல்லாமே. மனுஷனுக்கு இந்த மகிமை கிடையாது, இருக்க முடியாது. ஞானத்தின் மூலமாகத்தான் ஒரே நொடியில ஜீவன் முக்தியுடைய சுவைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், உணர்றோம். பகவான் வாட்ச், அதாவது பகவான் கூறுகிறார் அப்படின்னு கீதையில இருக்குது இல்லையா? யாகம், தவம், தீர்த்தம், வேத சாஸ்திரத்தை படிக்கிறது, இந்த யாகம் தவம் எல்லாம் பண்றது, இது எல்லாமே பக்தி மார்க்கம். இதன் மூலமா யாருமே என்னிடம் வர முடியாது, இதுவும் பக்தி மார்க்கத்தின் கீதையில இருக்கும். ஏன்னா எல்லாருமே பாகத்தை ஏற்று நடிக்க கட்டில வந்தே ஆகணும். இந்த பூமிக்கு கடைசி வரை வந்தே ஆகணும். கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே யாரும் ஓட முடியாது. இன்னொன்னு, போறதுக்கு வழியும் தெரியாது யாருக்குமே. காட்ஃபாதர் பரமபிதா ஒரே ஒருவர் தான், அவரு தான் செய்பவர் மற்றும் செய்விப்பவர். பிரம்மா மூலமா சத்யுக ஆதி சனாதன தேவி தர்மத்தின், தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்ய வைக்கிறார். மனிதர்களுக்கு செய்பவர் செய்விப்பவர்னு மகிமை சொல்ல மாட்டாங்க. இறைவனுக்கு தான் கிரியேட்டர் டைரக்டர்னு சொல்லப்படுது. குழந்தைங்களுக்கு டைரக்ஷன், அதாவது உத்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். டைரக்ஷன் உத்தரவிற்கு ஞானம்னு சொல்லப்படுது. குழந்தைகளாகிய உங்களுக்கு சுயம் அவரே அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆத்மா இந்த கண்கள் மூலமா பாக்குது, புருவ மத்தியில இருக்குது, வாய் மூலமா பேசுது. பரமபிதா பரமாத்மா கூட பிரம்மா உடல்ல வரும்பொழுது அந்த பிரம்மாவுடைய வாய் மூலமா தான் ஞானத்தை சொல்றாரு. நான் இந்த பிரம்மா உடல்ன்ற ரதத்துல சாரதியா அமர்ந்திருக்கிறேன், உங்களுக்கு சகஜ ராஜ யோகத்தை கற்பிக்கிறேன், நீங்க ராஜ ரிஷிகள். இந்த மாதிரி தந்தைய தவிர வேற யாராலையும் சொல்றதுக்கு வலிமை கிடையாது, யாருக்கும் இந்த வலிமை கிடையாது. தந்தை தான் ஹே குழந்தைகளேன்னு சொல்றாரு. இவருடைய ஆத்மா கூட கேக்குது, அதாவது பிரம்மாவுடைய ஆத்மா கூட கேக்குது, பிரம்மாவை கூட அவரு ஹே குழந்தை நீ ராஜ ரிஷி, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காகத்தான் நான் இந்த அறிவுரை கொடுக்கறேன். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே கல்வியத்தான் உங்களுக்கு கொடுத்தேன், ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் நான் இந்த கல்வியை உங்களுக்கு கொடுக்க வரேன் அப்படின்னு எந்த ஒரு சாது சன்னியாசியும் சொல்ல முடியாது. பாபா தான் இத சொல்ல முடியும், அவர் தான் புரிய வைக்கிறார். அதனால அவரைத்தான் படகோட்டின்னு சொல்றோம். ஏன்னா விகார கடல்ல இருந்து மிகச்சரியாக நம்மள வெளியேற்றி பார்க்கடலுக்கு அழிச்சிட்டு போறாரு. நீங்க அங்க மிகவும் ஓய்வாக அமர்ந்து கொண்டிருப்பீர்கள். நான் பிரம்மாவுடைய உடல்ல பிரவேசமாகறேன் அப்படின்னு பாபா சொல்றாருன்னு தெரியும். பிறகு இந்த பிரம்மா சரஸ்வதி விஷ்ணுவுடைய ரூபம், ரூபமா ஆகுறாங்க. நீங்க விஷ்ணுபுரிக்கே அதிபதி ஆகுறீங்க இல்லையா? இது மறைமுகமான விஷயங்கள், குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. கடவுள் ஒருவரே, காட் ஃபாதர் இஸ் ஒன் அப்படின்னு எல்லோருக்கும் புரிய வைக்கணும். மற்ற எல்லாருமே அவருடைய குழந்தைங்க தான். பரமபிதா பரமாத்மா ஒரே ஒருத்தர் தான், மனித சிருஷ்டியின் விதை ரூபம் அவரு, பக்தர்களின் பகவான், எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கிறாரு. இங்க கலியுகத்துல மிகவுமே துக்கமுடையவர்களா இருக்கிறாங்க மனிதர்கள், ஐயோ ஐயோன்னு கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. சத்தியுகத்துல இந்த மாதிரி கதற மாட்டாங்க, துக்கம் இருக்காது. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் கலாச்சாரம். இப்ப ஞான கலாச்சாரம், இரவு ஆரம்பமாகும் பொழுது முதல்ல சோமநாத்ல கோயில் கட்டுறாங்க. உங்ககிட்ட யாராவது வந்தாங்கன்னா பரமபிதா ஒருவர் தான் புரிய வைங்க. பாரதத்துல மட்டும்தான் தந்தையும் நீயே தாயும் நீயேன்னு பாடுறாங்க. அப்ப இது தாய் நாடு தந்தை நாடு இல்லையா, பாரதம் என் தாய் நாடுன்றாங்க. ஆக்சுவலா இது தந்தை நாடும் கூட. ஜெகதம்பா ஜெகத்பிதா ரெண்டு பேருமே இங்கதான் இருக்கிறாங்க. தில்வாலா கோயில் கூட மிகச்சரியாக அமைக்கப்பட்டிருக்கு. லட்சுமி நாராயணனுடைய சித்திரம் கோயில்ல மிகச்சரியாக அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா மூல அடிப்படை சித்திரம் யாருமே எடுத்து வர முடியாது. ஏதாவது நடிகருடைய சித்திரத்தை தான் எடுத்து பிறகு அமைக்கிறாங்க. அவங்களும் சத்தியுகத்துல ஆட்சி புரிஞ்சாங்க. சத்தியுகத்துல லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது அப்படின்னு மனிதர்கள் சொல்லவும் செய்யறாங்க. ஆனா லட்சுமி நாராயணனுடைய குழந்தை பருவ சரித்திரம் எதுவுமே இல்லை. ஆனா ராதை கிருஷ்ணருடைய சரித்திரம் இருக்குது. கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு கொண்டாடுறாங்க. அப்படின்னா நாராயண அஷ்டமி எங்க போச்சு? கிருஷ்ணரையோ துவாபரகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ராதை கிருஷ்ணரோ இளவரசர் இளவரசி ரெண்டு பேரும் அவங்கவுங்க ராஜ்யத்துல இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு சுயம்வரமாக இருக்கும். அப்பதான் அவங்க ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ராதை கிருஷ்ணருக்கு ராஜ்யம் கிடையாது, சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்ச குடும்பம். சந்திர வம்சத்திலோ சூரிய வம்சத்தின் கிருஷ்ணர் வரவே முடியாது, ரொம்ப குழம்பி இருக்கிறாங்க. அதனாலதான் காட்ஃபாதர் பரமபிதா ஒரே ஒருத்தர் தான் முதல்ல புரிய வைங்க. மற்றவங்க எல்லாரும் எல்லைக்குட்பட்ட தந்தைகள். பாபசுரரு, இந்த மகிமை எல்லாம் ஒரு பாபாவுக்கு தான். ஞான கடல், தூய்மை கடல், அன்பு கடல், ஆனந்த கடல், எல்லாமே எந்த மனுஷனுக்கும் இது பொருந்தாது. இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஒரு நொடியில ஜீவன் முக்தியின் சுவை நமக்கு வந்துடுதுன்றார் இல்லையா. ஆனா இந்த ஞானத்தின் ஆதாரம், நீங்க அந்த ஞான சுரூபமாவே இருந்தீங்கன்னா ஜீவன் முக்தி வாழ்க்கையை இப்பவே அனுபவிக்கலாம். சோ அது எப்ப புரிஞ்சுக்கிறீங்க அதுதான், அது தாரணை. தூய்மையான புத்தியிலதான் அது தாரணை ஆகுன்றார் இல்லையா. அதே நேரத்துல இது தாரணை ஆனாதான் தூய்மையும் ஆகும். அதனாலதான் யோகம் ஞானம் ரெண்டுமே சமமா போயிட்டு இருக்கணும். எப்ப இந்த ஞானம் கரெக்டா அந்த அந்த ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு வேர்டுக்கும் உள்ள ஆழமான ரகசியம் தெரியுதோ, அப்ப ஜீவன் முக்தியின் சுவை வந்துடும். இப்ப பார்த்தா ஒரு மாத்தாஜிக்கு திடீர்னு ஒரு போன் வருது. உங்க மொபைல் நம்பர் வந்து லாட்டரியில வின் பண்ணிருச்சு, உங்களுக்கு ஒரு கார் வந்துருச்சு. அவங்க அப்படியா சரி மேடம் என்ன சொல்றேன் கேக்குதா இல்லையா, உங்களுக்கு கார் விழுந்துருக்குதுன்றாங்க. என்னது அது இல்லையா, அது ஆனா ஏமாத்தக்கால அது. ஆனா ஆனா அது சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. ஆனா இங்க இறைவன் தினம் தினம் சொல்ற மிக பெரிய லாட்டரி சீட்டு நாராயணன் பதவி உங்களுக்கு விழுந்து இருக்குதுன்ட்டு. ஆனா அந்த ஞானம் போய் ஃபுல்லா தாரணை ஆச்சுன்னா பயங்கர ஆனந்தம் இருக்கும். நான் சொன்னாலே நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்களே, 84 நீ பிறந்த அப்படின்ட்டு எனக்கு ஏற்கனவே குரல் கேட்டிருக்கு பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி. இப்பதான் தெரியாது 84 பிறவியை குறிக்குது பாபா உண்மையிலேயே நீங்க 84 பிறவி எடுத்திருக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப நான் கண்டிப்பா லட்சுமி தான் அப்படி ஒரு போதையில இருக்கிறான். சோ அந்த ஒரு ஆனந்த நிலை, ஜீவன் முக்தி நிலை இல்லையா, இந்த உடல் உணர்வு, இப்ப இருக்கிற இந்த கழிவு அனைத்தையும் மறந்த நிலை, ஒரே நொடியில வருது இந்த ஞானம். கரெக்டா புரிஞ்சு உள்ள போய் பதியும் பொழுது அது வரலன்னா இன்னும் அது உள்ள போய் உள்ள சரியா போகல, இன்னும் விகார அழுக்கு போக விடாம தடுக்குதுன்னு அர்த்தம். கீதையிலதான் பகவான் சொல்கிறார்னு இருக்கும், தவம் தீர்த்தம் வேதங்களின் மூலம் என்னை யாரும் அடைவதில்லைன்னு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பக்தி மாறும், அதை நீங்க பண்ணிதான் ஆகணும். கடைசி வரைக்கும் உங்க நடிப்பை நடிச்சு முடிச்சே ஆகணும். இல்லையா, இது ஒரு சினிமா பாஷையில கால் ஷீட் கொடுக்கற மாதிரி, அதை முடிச்சுட்டுதான் அடுத்த படத்துக்கு போக முடியும் இல்லையா. அதே மாதிரிதான் இங்க 5000 வருஷம் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு வந்திருக்கிறோம் பூமிக்கு, முடிச்சுட்டுதான் போய் ஆகணும். அதனால யாரும் நீங்க என்னமோ தவம் பண்ணி அப்படி எல்லாம் போயிட முடியாது. ஒரே இறை தந்தை, இந்த இந்த வேர்டு தான் திரும்ப திரும்ப இன்னைக்கு வானிலை சொல்றாரு, காட் ஃபாதர் இஸ் ஒன், செய்பவர் செய்பவர் அவர் ஒருத்தர் தான், பரமபிதா ஒருத்தர் தான், புரிய வைங்க புரிய வைங்கன்னு சொல்ற. அப்பதான் எங்கும் நிறைந்தவர் உனக்குள்ள இருக்காரு எனக்குள்ளயும் இருக்காருன்றதெல்லாம் புத்திய விட்டு போகும். அவர் ஒரு காரியம் செஞ்சிருக்கிறார், அதனால நாம நன்மை அடைஞ்சிருக்கிறோம், அதனாலதான் அவருக்கு மகிமை அப்படின்னு புரிய வைக்கணும். கடவுளை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கும் அருகதை கிடையாது எனக்கும் அருகதை கிடையாது, இவருக்கு தெரியலன்னா நம்மளும் பேசக்கூடாதான், அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். புரிய வைங்க, எதுக்கு மகிமை பாடுறாங்க? சோ அந்த அளவுக்கு பண்ணி இருக்கிறார், என்ன பண்ணார், அனைவருக்கும் அப்பாவா இருந்து ஒரு மிகப்பெரிய கடமையை பண்ணார், எல்லோரும் துக்கத்துல இருந்து காப்பாத்தி சுகமான உலகத்துக்கு அனுப்பி வச்சார். அவரைத்தான் செய்பவர் செய்விப்பவர் சொல்லுமே தவிர மனிதர்களை சொல்ல மாட்டோம். இப்ப என்ன செய்பவர் செய்விப்பவர், பிரம்மா மூலமா இந்த தேவதா தர்மத்தை ஸ்தாபனம் செய்ய வைக்கிற, அதனால்தான் அவரை படைப்பவர் கிரியேட்டர், இந்த உலக நாடகத்தை இயக்குபவர் டைரக்டர்னு சொல்றோம். சோ இங்க டைரக்டர் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம், டைரக்டர்னால டைரக்ஷன் கொடுக்குறது, எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. சோ அந்த டைரக்ஷன் கொடுக்கிறார், அதுதான் இயக்குனர். எப்ப அதெல்லாம் எப்ப நடக்குது, இப்ப நடக்குது, சங்கம் யுகத்துல நடக்குது, இதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவர் இயக்கல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ரெஜுவினேஷன் வாங்களே, அது அது புதுப்பிக்கிறார், புதுப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த கட்டளைகளை கொடுக்கிறார், அதுதான் கட்டளை கட்டளை கட்டளைன்ட்டு கிறிஸ்தவ மதத்துல வரும். எனக்கு அப்பெல்லாம் என்னடா கடவுள் போய் ஆர்டர்லுமா போடுவாரு, இப்பதான் புரியுது அது என்ன அர்த்தத்துல எந்த நேரத்துல சொல்லப்படுதுன்ட்டு. கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அதுக்கு பேர் தான் ஞானம் ஸ்ரீமதி எல்லாமே. அப்ப டெஸ்ட் பேப்பர் வரும்போது அப்ப அவருடைய கட்டளை, அப்பா இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்க கட்டளை கொடுத்தீங்க ஆர்டர் போட்டீங்க, அமைதியாயிரு கம்மனு இருங்க. இல்ல பாப்பா அப்படி சொன்னானே, உனக்குதான் உடம்பே கிடையாது, உனக்கு என்ன ரோஷம் வருது, நீ செத்து போயிட்ட வெறும் ஆத்மா, அமைதியாரு. ஆமா பாபா மறந்துட்டா, சாரி பாபா. ஆத்மா உணர்வுனா இவ்வளவு இருக்குது, உடம்புன்னு இருக்கும்போது அது உடல் உணர்வு தான் அது கோபம் வர்றதெல்லாம் இல்லையா, அமைதியா. சோ இப்படி இப்படி சாந்தப்படுத்தி படுத்தி 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 சாந்த சொரூபம் ஆகும்போது அங்க நாராயணன் ஆவீங்க, அந்த கட்டளை நமக்கு கிடைக்குது டைரக்டா அவர் கொடுக்கிறாரு. எந்த மதஸ்தாபகர் மூலமும் கொடுக்கல, எந்த மனுஷன் மூலமும் கொடுக்கல, நேரடியா வந்து கொடுக்கிறார். ஜகோவின் சாட்சிகளுக்கு 2 நாள் முன்னாடி மீட்டிங் போகும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு அது பைபிள் ஸ்டடிக்கு வந்த பிரதர் வந்து ஒரு தடவை சொன்னார், எனக்கு ஏன் தெரியுமா பிரதர் இது புடிச்சு போச்சு, அதுல வந்து கடவுளுக்கு பிரியமானதா எப்படி இருக்கிறது, ஐயோ முதல்ல எனக்கு அதன் அர்த்தங்க நான் கடவுளுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாரு. சோ அது எனக்கு நல்ல ஞாபகம், உள்ள ஆழமா பதிவாயிடுச்சு. அவரை போய் இப்ப பாக்கும்போது அவரை பார்த்து கரெக்டா சொன்னேன், இப்படிதான் நீங்க சொன்னீங்க, உண்மையில கடவுளுக்கு பிரியமானவர் நீங்க தான், அதனாலதான் கடவுள் உங்ககிட்ட வந்திருக்காரு, உங்களை வந்து மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாப்போம், கூடிய விரைவில் எல்லாம் வருவாங்க, வந்தே தீரணும். பாபா சொல்றாரு, ஆத்ம பயிற்சி திரும்ப திரும்ப திரும்ப, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னு கூட சொல்ற டைம்ல இல்ல இல்லையா, நிரந்தரமா பண்ண வேண்டிய டைம் இது. ஆனா குறைஞ்சபட்சம் அதுவாது அரை மணி நேரமாவது இந்த பயிற்சி, எப்படி ஆத்ம பயிற்சி பண்ணணும்னு சொல்றாரு இல்லையா. நீங்க ரோட்ல போறீங்க, மொட்டை மாட்டில இருக்கிறீங்க அப்படின்னா, ஆத்மா நான் கண்ணு வழியா பாக்குறேன், ஆத்மா நான் காது வழியா கேக்குறேன், ஆத்மா நான் வாய் வழியா பேசுறேன். இந்த பயிற்சி அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் நான் ஆத்மா, உடம்பு வேற நான் வேற அப்படின்ற உணர்வு ஏற்படும். அதே மாதிரி அவங்க பேசும்போதும் ஆத்மா அவங்க அந்த உடம்பு மூலமா நடந்துட்டு இருக்கிறாங்க, ஆத்மா பேசிட்டு இருக்குது வாய் வழியா அப்படி அந்த அந்த பிராக்டிஸ் அது அதுதான் மெயின் இல்லையா. சத்தியுக திரேதாயுகம் ஃபுல்லா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட போற பிராக்டிஸ் இதுதான். அங்க எப்படி சுத்தணும்ன்றத இங்க சுத்தி விடுறாரு, அப்படி வேகமா சுத்தி விடுறாரு. 5000 வருஷத்துக்கு இது சுத்தம், அப்புறம் ஃபுல்லா ஆகும்போது பாபா வந்து மறுபடியும் சுத்தி விடுறாரு. அந்த 100 வருஷத்துல சுத்தி விட்டுறாரு ஸ்பீடா. சோ அது அதுக்குதான் அந்த கட்டளை, 2500 வருஷம் சுகமா இருக்கணுமா, இதுதான் கட்டளை. ஆத்ம பயிற்சி பண்ணு, கண்ணு மூலமா ஆத்மா நான் பாக்குறேன், நான் புருவ மத்தியில இருக்கிறேன், வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறேன், கால் வழியா நடந்துட்டு இருக்கிறேன். கடவுளே ஆனாலும் உடல்ல வந்து வாய் மூலமா தான் ஞானத்தை சொல்வார், அவரும் ஆத்மா தான். சோ இயக்கிட்டு இருக்கிறது ஆத்மா, அதுதான் மெயின், உடல் கிடையாது. சோ பிரம்மா உடல் அப்படிங்கிற ரதத்துல நான் சாரதியா இருக்கேன், புருஷார்த்தி. அதுக்கு சொன்னார் இல்லையா, ஆத்மா புருஷ் சாரதியா இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதும் புருஷார்த்தி அப்படின்னாரு. சோ பாபாவும் சொல்ற, நான் அப்படித்தான் இந்த பிரம்மா உடல்ல உட்கார்ந்துட்டு ஈஸியான ராஜயோகத்தை கத்துக் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துறேன். ராஜ ரிஷி நீங்க, சாதாரண ஆளு கிடையாது, ராஜ ரிஷி நீங்க. ராஜாவை ஆகுறதுக்காக வனவாச வாழ்க்கை மேற்கொண்ட ரிஷிகள் நீங்க தான். பாண்டவர்கள் சொன்னாங்கல்ல, பாண்டவர்கள் ராஜ்யத்தை அடையிறதுக்கு முன்னாடி வனவாச வாழ்க்கை வாழறாங்க, ராமர் ராஜ்யத்தை அடையிறதுக்கு முன்னாடி வனவாச வாழ்க்கை வாழறாரு. சோ அந்த ரிஷி நீங்க தான், ராஜ ரிஷி. ரிஷிக்கும் ராஜ ரிஷிக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா. பாபா சொல்றாரு நீங்க தான் ராஜ ரிஷி. ராஜ ரிஷின்னு பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க அர்த்தம் தெரியாம இல்லையா. இந்த மாதிரி ஒரு தந்தைய தவிர வேற யாரும் சொல்ல முடியாது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் ராஜயோகத்தை கத்துக் கொடுத்தேன், இப்ப மறுபடியும் கத்துக் கொடுக்கறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? உனக்கு ராஜ்யத்தை அடையிறதுக்கான ஞானத்தை அறிவுரையை நான் கொடுக்கறேன், ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நான் இதை கத்துக் கொடுக்கறேன்னு மனிதர்களோ சன்னியாசிகளோ யாராவது சொல்ல முடியுமா? தர்மஸ்தாபகர் யாராவது சொல்ல முடியுமா? யாருக்கும் அந்த வலிமை கிடையாது. பாபா சொல்ற அத யாருமே சொல்ல, இது ஒரு அற்புதமான விஷயம். ஆனா கீதையில இருக்கு, அப்படியே நான் தான் கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு, பீயிங் இன் தி பிரசன்ட் மொமெண்ட், அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துன்னு இருக்கிறார். உண்மையான கீதையில இருக்கிறதுக்கு அந்த ஐயா மீண்டும் நான் கத்துக் கொடுக்கறேன் அப்படிங்கிற ஞானத்தையே இறைவன் தான் சொல்றாரு, வேற யாருமே சொன்னது கிடையாது. அதுல இருக்கும் இதே ஞானத்தை நான் சூரியனுக்கு சொன்னேன், சந்திரனுக்கு சொன்னேன், இப்போ உனக்கு சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன ஞானத்தை மீண்டும் சொல்றேன்னு வருது. இத சொல்லக்கூடியவர் யாரும் சொல்லல, இயேசு சொல்லல, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லல, நபி சொல்லல, யாருமே சொல்லல. யாருக்கும் அந்த வலிமை கிடையாது. அத்தனை வருஷம் நீ உயிரோட இருந்தியா கேப்பாங்கல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, இவரு 3000 வருஷம் வந்தாரு, 4000 அத்தனை வருஷம் வாழ்ந்தவர் ஏன்பா இப்ப செத்து போயிட்டாரு? இல்ல இஷ்டத்துக்கு அள்ளி விடுறது, அவர் 3000 வருஷம் வாழ்ந்தாரோ அவர் 4000 வருஷம் வாழ்ந்தாரோ, இப்ப யாராவது அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா காட்டுங்க இல்லையா. சோ அப்படி வாழ்ந்திருந்தா என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லணுமே. 4000 வருஷம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லணுமே. அதான் பாபா சார், என்ன தவிர இதை சொல்லக்கூடிய வலிமை யாருக்கும் கிடையாது. விகார கடல்ல இருந்து உங்களை காப்பாத்தி பார் கடலுக்கு அழைச்சிட்டு போறாரு பாருங்க. அதனாலதான் அவர் பேர் படகு வெட்டி. ஓய்வா உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்றார் சத்தியுகத்திலே தகத்தில். எந்த எதை பத்தி கவலையும் இருக்க, ஜாலியா இருப்பீங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்போ சின்ன வயசுல ஏதோ ஒரு படம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, குழந்தைங்க படம். குழந்தைங்க அப்படியே ஜாலியா விளையாண்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க, அது ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படியே திடீர்னு அந்த இடத்துல மத்தவங்க வந்து சண்டைக்கு போடுறதுக்கு வராங்க, கடைசியில்தான். அந்த மாதிரி 2500 வருஷம் ஜாலியா இருப்போம், ஓய்வா இருப்போம். ஆக்சுவலா இப்பவே நம்ம ஜாலியா இருக்கலாம். பாபாட்ட எல்லாத்தையும் ஒப்பிடுச்சுட்டு அந்த படகுல நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், அழைச்சிட்டு போங்க பாபா, அழைச்சிட்டு போங்க பாபா. சோ அது பின்னாடி வரதான் தெரியாது, போயிட்டே இருக்கிறோம் படகுல. திடீர்னு வந்து அப்படியே பேய் வந்து, ஏய் நான் உன்னை கொண்டுடுவேன் கொண்டுடுவேன் பாபா சொல்ற குழந்தை. நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறோம், சத்தியுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், கலியுகத்தை தாண்டோம். பாபா இவங்க எப்படி பண்ணாங்க, அவங்களுக்கும் உனக்கு கணக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க கூட சண்டை போட்டாங்க, சரி நீ சண்டை போட்ட, துக்கத்தை கொடுத்த, அதெல்லாம் வருது, போக விடாம தருது. என்னைக்கே வரைக்கிட்ட நீ மட்டும் போயிடுவான்னு புடிச்சு இழுக்குது. அப்புறம் போயிட்டே இருக்கிறோம், அதையும் கண்டுக்காம. அதுதான் பாபா சார் சைட் சீனா பாருங்க. ஆனா சேஃப்டியான படகு ஒண்ணுமே ஆகாது, ஆடும் அசையும், ஆனா சத்தியமா மூழ்காது, அமைதியா இரு. அதுதான் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா உனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடும், பாக்காத ஒண்ணுமே ஆகாது. ஓய்வா உட்கார்ந்துட்டு ஓட்டுறவர் யாரு, பாபா ஓட்டுறாரு இல்லையா. அதனாலதான் ஒரு பேர் படகு வெட்டி. பிரம்மா உடல்ல பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுத்து அழைச்சிட்டு போற. இப்ப இருக்கிற இந்த பிரம்மா சரஸ்வதி தான் அங்க லக்ஷ்மி நாராயணனா ஆகுறான், அதாவது விஷ்ணுவா ஆகிறான், விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகிறான். ஆனா இது மறைமுகமா இருக்கு, தெரியல யாருக்கும். இந்த நாராயணன் தான் இவங்கன்னு தெரிஞ்சா அங்க எவ்வளவு கூட்டம் கூடி இருக்கும், மறைமுகமா இருக்கு. வேற யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது, இறைவன் வந்து நம்மளுக்கு ஆக்கிட்டு இருக்கிறாரு. அதனால எல்லாருக்கும் புரிய வைங்க, பரமபிதா ஒருத்தர் தான், எல்லாரும் அவருடைய குழந்தைதான். பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த ஜெகவன் சாட்சிகள்ல போகும்போது. பைபிள்ல எத்தனாவது பக்கத்தை எடுங்க, அது எழுதி கூட வச்சிருந்தேன். என்ன அப்படின்னா இதுல போட்டிருக்கு பாங்க, ஜெகோவா தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார். இப்ப நம்மளாம் யார் அனாதையா, எல்லாரும் அவருடைய குழந்தை இல்லையா. இறைவனுடைய ஒரே குழந்தை இயேசுன்றதே இறைவனை ரொம்ப நிந்தனை பண்றது, அதுவும் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறார் அவர். அத புரிய வைங்க, பிதா ஒருத்தர் அதான் பரமபிதா, அத்தனை பேரும் குழந்தைகள், அத்தனை பேருக்கும் அப்பான்றதுனால தான் அவர் பரமபிதா, இயேசுக்கு மட்டும் அப்பான்றதுனால கிடையாது. அத புரிய வைங்க. மனித சிருஷ்டியின் விதை அவர், அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது, வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அப்படி எழுதிட்டாங்க பைபிள் குரான் கீதையில எல்லாம். சோ அத புரிய வைங்க, எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கிறவர், பக்தர்கள் எல்லாரும் பக்தர்கள், அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஒரே பகவான் அவர் தான். கலியுகத்துலதான் ஐயோ ஐயோன்னு கதறாங்க, அவ்வளவு துக்கம். சத்தியுகத்துல ஐயோ ஐயோ சத்தமே கேட்காது, ஏன்னா துக்கத்தை கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் மாயா விகாரமே இருக்காது. சோ இந்த அலறது எல்லாமே எங்க நடக்குது, பக்தியில நடக்குது, பக்தியின் கலாச்சாரம் அது. பாபா சொல்றாரு பக்தி கலாச்சாரம் அது. இது ஞான கலாச்சாரம். பாட்ட வரும்ல, ஐயோ எப்பா ஐயப்பா அப்படின்றான். அப்ப அது இல்லையா அலறதுதான். பக்தி கலாச்சாரத்துலதான் இந்த அலறதுலாம், ஞானத்துல அப்படிலாம் இருக்காது. அமைதி எப்படி இருக்கும்? இப்ப எல்லாம் அந்த சத்தம் அப்படி ஒரு எரிச்சலா இருக்கு. காலையில எழுந்த உடனே டிவி போட்டுறாங்க, நைட்டு தூங்குற வரைக்கும் டிவி. சத்தம் இல்லாம யாராலையும் இருக்க முடியல. பஸ்ல போனாலும் அதேதான். எங்க கோயில் அமைதியா இருக்கு, அங்கேயும் எங்க அமைதி, அங்கேயும் தான் பாட்டு போட்டுறாங்க. சோ இந்த அலறது, கத்துறது, கதறது, இதெல்லாம் பக்தி கலாச்சாரம். துவாபரத்துலதான் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு, பக்தின்ற இரவு ஆரம்பிக்குது. அப்பதான் முதல்ல சோமநாத்ல கோயில் கட்டுறாங்க, சிவனுடைய கோயில். அதனால எல்லாருக்கும் புரிய வைங்க, எந்த மதத்தினர் வந்தாலும் முதல்ல பரமபிதா ஒருத்தர் தான் அப்படின்னு புரிய வைங்க. அவரே வந்து கொடுக்கற வழிக்கு பேர் தான் ஞானம். மனிதர்கள் கொடுக்கறது ஞானம் கிடையாதுன்னு புரிய வைங்க. பாரதத்துல மட்டும்தான் இது, இது ஒரு மிக அற்புதமான விஷயம். இறைவன் எங்க படைக்கிறார்? பாரதத்துல மட்டும்தான் தாயும் நீயே தந்தையும் நீ என்றாங்க. தாய் இல்லாம தந்தையால படைக்க முடியாது. இறைவனுடைய படைப்பு காரியம் இங்கதான் நடந்துச்சு. பைபிள்ல சொன்ன அந்த ஆதாமியாவால படைக்கிற அற்புதமான காரியம், சொர்க்கத்தை உருவாக்குற அற்புதமான காரியம் எல்லாமே இந்த பாரதத்துலதான் உருவாச்சு அப்படின்னு புரிய வைங்க. ஏன்னா தாய் நாடு தந்தை நாடு ரெண்டு பேரும் அந்த நாடு. ஜெகதம்பா ஜெகத் பிதா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. அதனுடைய நினைவாக அழக தில்வாலா கோயில் உருவாக்கி இருக்கிறான். கண்ணை திறந்து யோக நிலையில இருப்பாங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம் கோயில மிகச்சரிய அமைக்கப்பட்டிருக்கின்ற, ஆனா அந்த ராஜ்யம் எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்ததுன்னு காட்டுறது இருக்குது. ஆனா கரெக்டா லட்சுமி நாராயணனுடைய உருவமே இருக்குதானா? கிடையாது. அது யாரும் அதை உருவாக்க முடியாது. இங்க சோ யாராவது ஒரு மாடலா நிக்க வச்சு அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா லட்சுமி நாராயணன் இவங்க இந்த சிலை என்ன துவாபர யுகத்துல இருந்துதான் உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க இருந்தது சத்யுகத்துல இல்ல லட்சுமி நாராயணன். ஆனா மனிதர்கள் சொல்றாங்க நாராயணனுடைய ஆட்சி சத்யுகத்துல இருந்துச்சுன்னு. ஆனா அவருடைய குழந்தை பருவம் பத்தி யாருக்குமே தெரியல. சூப்பர் பாயிண்ட் இல்ல. குழந்தை பருவத்தை பத்தி சரித்திரமே இல்லையே. ஏன்னா கிருஷ்ணர் வேற அவருடைய அவதாரம்னு சொல்லி கிருஷ்ணருடைய குழந்தை பருவத்தை காட்டுறாங்க ஒரு கதை. அதுவும் அவருடைய ஒரிஜினல் கதை கிடையாது, பட் இருந்தாலும் காட்டுறாங்க. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருந்தாங்கன்றத ஓரளவு காட்டுறாங்க. கிருஷ்ணருக்கு பிறந்த நாளும் கொண்டாடுறாங்க ஜென்மாஷ்டமின்ட்டு. அப்ப நாராயணனுடைய ஜென்மாஷ்டமி எங்க போச்சு? கிருஷ்ணர துவாபர யுகத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ராதை கிருஷ்ணர் உண்மையில சத்தியுகத்துடைய இளவரசன் இளவரசி. ஆனா வெவ்வேறு ராஜ்யத்தை சார்ந்தவர்கள், ஒரே ராஜ்யத்தை சார்ந்தவங்க கிடையாது. சுயம்வரம் நிச்சயமான பிறகுதான் அவங்க ராஜசிம்மாசனத்துல உட்கார்றாங்க. கல்யாணம் ஆன பிறகு ராஜசிம்மாசனத்துல உட்கார்றாங்க. அதாவது லட்சுமி நாராயணனா ஆகுறாங்க. ராதை கிருஷ்ணருக்கு ராஜ்யம் கிடையாது, லட்சுமி நாராயணன் ஆன பிறகுதான் ராஜ்யம். இதெல்லாம் எங்க நடக்குது? சத்தியுகத்துல நடக்குது. சத்தியுக சூரிய வம்சம் தனி, சந்திர வம்ச குடும்பம்லாம் தனி இல்லையா? முதல் யுகத்துலதான் சூரிய வம்சம், இரண்டாவது யுகத்துலதான் சந்திர வம்சம். முதல் யுகத்தை சார்ந்தவர் எப்படி இரண்டாவது யுகத்துக்கு வர முடியும்? சந்திர வம்சத்துக்கே வர முடியாது கிருஷ்ணர், அவர் சத்யுகம் சூரிய வம்சத்தை சார்ந்தவர், அவர் சந்திர வம்சத்துக்கே வர முடியாது. அவரை போய் நரகத்துக்கு எடுத்துட்டு வந்தாங்க துவாபர யுகத்துல. எப்படி குழம்பி குழப்பி இருக்கிறாங்க சொல்லுங்க. பரமபிதா ஒருத்தர் தான் முதல்ல புரிய வைங்க, எல்லோருக்கும் அவருதான் அப்பான்னு புரிய வைக்கணும். மற்றபடி உடலுடைய தந்தை எலைக்குட்பட்ட தந்தை. ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும் அவங்க அப்பா, ரெண்டு பேருக்கு மூணு குழந்தைக்கு அப்படிதான் அப்பாவா இருப்பாங்க. இன்னொன்னு அந்த ஒரு பிறவிக்கு தான் அப்பாவா இருப்பாங்க. ஆனா இவர் எல்லாருக்கும் அப்பா, எப்பவுமே அப்பா. அதனாலதான் இவர் எல்லையற்ற தந்தை, பரமபிதா அப்படின்னு சொல்றோம். அது ஒருத்தர் தான். மனிதர்கள் மனைவிய படைச்சு மனைவி மூலமா குழந்தைய படைக்கிறாங்க, அதாவது பெத்துக்கிறாங்க. ஆனா மனைவிய ஸ்வீகாரம் செய்யறாங்களே தவிர மனைவிய பெத்துக்கல. மனைவி படைப்பு தான், மனைவி ஏற்கனவே இருக்கிற ஒரு பொண்ணு தான். இவர் தன்னுடைய மனைவியை ஏத்துக்கும் போது மனைவியாக படைக்கப்படுறான், ஆனா குழந்தைய பெத்துக்கல, மனைவிய தத்தெடுக்கிறான் இல்லையா. அதே மாதிரிதான் பாபா நம்மளையும் தத்தெடுக்கிறார். சரி, அந்த மனைவி மூலமா குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி பாபாவும் பிரம்மாவை தத்தெடுக்கிறார், அவருக்குள்ள பிரவேசமாகி தத்தெடுக்கிறார் மனைவிய. தத்தெடுத்து அந்த மனைவி மூலமா குழந்தைங்களை படைக்கிறார். எப்படி? இவருடைய ஞானத்தை சொல்லி, அவர் வாய் வழியா, பிரம்மா வாய் வழியா ஞானத்தை சொல்லி தன்னுடைய படைப்புகளாகிய பிராமண குழந்தைகளை படைக்கிறார், பிரம்மா குமார் குமாரிகளை படைக்கிறார். இது யாருக்குமே தெரியல. மனிதர்கள் ஏதோ பிரளயம் ஆச்சு, அப்ப கடல்ல இருந்து ஆள் இலையில ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னு காட்டிட்டாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. சரி, அப்படி வந்துச்சுன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் வராருன்னா தனியா அவர் எப்படி சிருஷ்டிய படைப்பாரு? ஏன்னா ஜோடியா இருந்தாதான் படைப்பு ஏற்படும். சம சூப்பரான பாயிண்ட் இல்ல. ஆண் பெண் இருவரும் இருந்தாதான் படைப்பு ஏற்படும். கடவுளே வந்து படைத்தாலுமே அப்படிதான் படைக்கிறார், தாய் மூலமா தான் படைக்கிறார். தந்தை மாணவர் தாய் மாணவர்ன்றாங்க இல்லையா. அதனால அது சாத்தியம் கிடையாது. ஒட்டுமொத்த உலகம் அழிஞ்சு கிருஷ்ணர் மட்டும் அப்படியே வந்து எல்லாம் படைக்கிறது கிடையாது. அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. நான் தத்தெடுக்கிறேன் பிரம்ம பாபாவை. தத்தெடுத்து உங்களையும் அவர் வாய் வழியா தத்தெடுக்கிறார். அதனால நீங்களும் என்ன சொல்றீங்க, பாபா நாங்க உங்களுடைய முக வம்சாவளி குழந்தைங்க, பிரம்மாவுடைய முக வம்சாவளி குழந்தைங்க. பிரம்மா வாய் முக்குன்னா ஹிந்தியில வாயின் அர்த்தம் இல்லையா. சோ பிரம்மா வாய் வழியா பிறந்த வம்சம், அதுதான் முக வம்சாவளி அப்படின்னு சொல்றீங்க. சோ பாபா தன்னுடைய இந்த படைக்கும் தொழிலை செய்யறதுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்க பிரம்மாவுடைய வாய ஆதாரமா பயன்படுத்துற. ஏய் குழந்தைகளே அப்படின்னு நான் சொல்றேன், நீங்களும் ஹே சிவபாபா நாங்க உங்க குழந்தையா இருந்தோம், அதன் மூலம் ராஜ்யத்தை அடைஞ்சோம், அதை இழந்துட்டோம், இப்ப மீண்டும் ராஜ்யத்தை அடையிறதுக்கு உங்களுடைய குழந்தை ஆகி இருக்கிறோம்னு சொல்றீங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு வைகுண்டத்தின் பரிசை எடுத்துட்டு வந்திருக்கிற குழந்தைகளே, வைகுண்டத்தின் அதிபதி ஆகுங்க வாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ இப்படி நம்ம அப்ப பாபா கூட பேசணும்னா, பாபா நான் இது சமைக்கிறேன், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அதுவும் கேட்கலாம். பட் அதனால ஒண்ணும் பெருசா போத வராது. இப்படி பேசணும், இவருக்கு எது பிடிக்கும் அது பேசணும், நமக்கு தேவையானது பேசி அவரை நமக்கு சமமா ஆக்க ட்ரை பண்ணக்கூடாது. அவருக்கு பிடிக்கிறத பேசினாதான் அவருக்கு சமமா நாம ஆக முடியும். பாபாசரர் பாபா 5000 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்தனே பாபாசரர், மறுபடியும் உன்னை வைகுண்டத்தின் அதிபதி ஆக்குறதுக்காக தோ வைகுண்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு, வா இந்த சிம்மாசனத்துல ஏறி உட்காரு, நான் உன்னை பாக்கணும் வா அப்படின்னு கூப்பிடுற அப்படின்ட்டு நமக்குள்ள நாம பேசலாம், பாபா கூட பேசலாம். நீங்க சொர்க்கத்தின் அதிபதி ஆகுறதுக்காகத்தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க குழந்தைகளே, அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த ராஜ யோக ஞானத்தை கொடுக்கறேன். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன்னு சிவபாபா சொல்றாரு. உலகத்துல வேற யாருமே நான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னது கிடையாது. நான் கிறிஸ்தவ ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு யாரும் சொல்லல, சீக்கிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு யாருமே சொல்லது கிடையாது, சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது, அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு தெரியாது அவங்க கொடுக்கிற ஞானத்தினால ஒரு ராஜ்யம் உருவாக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா பாபாவுக்கு தெரியும், வந்தது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய அப்படின்ட்டு. நீங்க புது உலகமான சொர்க்கத்துல ராஜ்யத்தை அடையிறதுக்காக இந்த ராஜயோக ஞானத்தை கத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? இன்னொரு விஷயம், அவங்க கிறிஸ்தவ ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறன்னா கூட அது பழைய ராஜ்யமா தான் இருக்கும், ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இருந்ததை விட கிறிஸ்தவர்கள் ஆட்சி பிடிக்கும் போது இருந்த டைம் பழைய டைம், பழசாயிடுச்சு உலகம். ஆனா இங்க அதிசயம் பாருங்க, இப்ப எடுக்கிற ஞானத்தினால நீங்க அடைய போற ராஜ்யம் புத்தம்புது உலகத்தின் ராஜ்யம், எவ்வளவு அதிசயம். காட்ஃபாதர் பரமபிதான் சொல்றமே, அவரு தான் சொர்க்கத்தை படைப்பவர், அவரு உங்களுடைய அப்பானா, சொர்க்கத்தை படைக்கிறவருடைய குழந்தை நீங்கனா கண்டிப்பா அந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையிற உரிமை உங்களுக்கு இருக்குது தானே, நமக்கு இருக்குது தானே, பையன் அடைய மாட்டீங்க. உங்க அப்பாவுடைய சொத்து, ஒரு பையனுக்கு ஸ்கூல் பிரின்சிபாலுடைய பையன்னா அந்த ஸ்கூல் அவனுக்கு தானே சொந்தம். அதே மாதிரி சொர்க்கத்தை படைச்சவருடைய குழந்தைனா சொர்க்கம் உங்களுக்கு தானே சொந்தம், உரிமை இருக்குது தானே. பட் இருந்தாலும் அந்த ஸ்கூலை நிர்வாகம் பண்றக்கூடிய டேலண்ட் இருந்தா தான் அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க, இல்லட்டா எந்த குழந்தைக்கு டேலண்ட் இருக்கோ அந்த குழந்தைக்கு போயிடும். அதே மாதிரிதான் இங்கேயும், அதுக்கு தகுதி அடையுங்க, உரிமை இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லல, ஆனா தகுதி அடையுங்கன்ற. எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது, ஆனா சமமான தகுதி இருக்குதா? வளர்த்துக்கோங்க பாபா. எந்த ஜாதியும் பாக்கல, எந்த மதமும் பாக்கல, எந்த நாடும் பாக்கல, ஆணா பாக்கல, பெண்ணா பாக்கல, வயசானவங்களா பாக்கல, குழந்தையா பாக்கல, படிச்சவங்களா படிக்காதவங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. நான் சொல்றத கண்ணை மூடிட்டு செஞ்சனா உனக்கு உண்டு நாராயணன் பதவி அப்படின்னு சொல்றாரு. சத்தியுகத்துல அந்த ராஜ்யம் இருந்துச்சு, எப்படி மனித சிருஷ்டிய படைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இவங்க என்னுடைய முகவம்சாவளி குழந்தைங்கன்னு பகவானே சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, என் வாய் வழியாக தூய்மையான ஜென்மம் எடுத்த பிராமண குழந்தைங்க இவங்க, நீங்க மத்தவங்க எல்லாம் இந்த ராவணனால விகாரத்தின் மூலமாக ஜென்மம் எடுத்தவங்க குக வம்சாவளி. இப்போ குக வம்சாவளிக்கும் முக வம்சாவளிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. எதுக்கு எனக்கு பிறந்திருக்கிறீங்க? சொர்க்கத்தை ஆள்வதற்கு. அந்த பிராமணர்கள் கலியுக பிராமணர்கள் குக வம்சாவளி, கர்ப்பத்துல ஜென்மம் எடுக்கிறவங்க. ஆனா நீங்க முக வம்சாவளி, வாய் மூலமா பிறந்தவங்க இல்லையா? சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து முருகன் பிறந்தார்னும் போதுதான் அது பெரிய மகிமைக்குரிய விஷயம், கர்ப்பத்துல இருந்து பிறந்தார்னா அது மகிமை கிடையாது. மெய் சிலிர்க்குது இல்லையா? ஏன் மெய் சிலிர்க்குது? கிருஷ்ணரே கர்ப்பத்துலதான் பிறகுறாரு, ஆனா முருகன் நெத்தியில பிறகுறாரு. அப்ப யார் உயர்ந்தவர்? நாம தான் இல்லையா? தமிழ்நாட்டுல சேவை செய்யற நாம தான் தமிழ் கடவுள் முருகன் இல்லையா? இப்ப பாபா சகர், பிராமணர்களாகி நீங்க முகவம்சாவளி, அந்த கலியுக பிராமணர்கள் குகவம்சாவளி. உங்களுக்கு அப்ப சொல்லுவாங்க, இவர் மட்டும் விகாரத்துல பிறக்கலையா, நம்ம காமத்தை விடு விடுன்ற பிறக்கலையே, நாங்க சிவனுடைய நெற்றியில இருந்து பிறந்தோம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு புரியாது எப்படி பிறந்தோம்னு, வந்து கத்துக்கோங்க வாங்கன்னு சொல்லணும். இது வந்து ஆக்சுவலா பைபிள்லயுமே இது வரும். பைபிள்ல ஒரு இடத்துல இயேசு வந்து, நான் பரமபிதாவுடைய குழந்தை, நான் இவர் பரமபிதாவுடைய குழந்தை, இவருடைய அப்பா அம்மா தான் நமக்கு தெரியுமே அப்படின்னா, அப்படியே நம்ம நம்ம இங்க எதிர்கொள்ள வேண்டிய விஷயத்த அவர் அப்பவே எதிர்கொள்றார். பிரம்மாவுடைய குழந்தைங்கன்னா கண்டிப்பா பிராமணர்கள் தான் அவங்க இல்லையா? பிரம்மாவின் வாய் வழியா பிராமணர்கள் தான் பிறப்பான். பிரம்மா முகவம்சாவளி அப்படின்னு அர்த்தம் பிராமணர்கள் தான் அப்படின்னு நீங்க புரிய வைங்க. நீங்க தான் பிரம்மாவுடைய உண்மையான குழந்தைங்க பிராமணர்கள். சிவ ராமசாமி வந்து பிராமணன் யார் அப்படின்னு புத்தகம் எழுதினாராம். உண்மையிலே பிராமணன் யாருன்னு நாம தான் புத்தகம் எழுதணும். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார், உண்மையில அது நம்ம தான் எழுதணும் இல்லையா? சரி, எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் இந்த பிராமணர்கள். பிராமணர்களை தான் உச்சியில வைக்கிறாங்க, அதுல வந்ததுதான் உயர்ந்த ஜாதின்னு வந்தது பிராமணர். எப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் சிவபாபாவை திருமூர்த்தியிலிருந்து எடுத்துட்டாங்களோ, அந்த மாதிரி உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களை கூட உச்சி கொடுமையிலிருந்து எடுத்துட்டாங்க. விராட ரூபத்துல பிராமணர்களை காமிக்கல, ஆனா தேவதை சத்திரியர் வைஷ்ய சூத்ரர் மட்டும் சொல்றாங்க, முதல்ல பிராமணர்களாகி நீங்க இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய சேவை செய்யறீங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், அவரு கிட்ட இருந்து பிறந்திருக்கிற குழந்தைங்க நீங்க, உயர்ந்த குழந்தைங்க நீங்க. சிவபாபாவோ புதிய சிருஷ்டியில வர்றது கிடையாது, நீங்க தான் வரீங்க. நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. பிறகு எனது பேரே மறைஞ்சு போயிடுது, நான் மறைந்து விடுகிறேன், நான் என்ன செஞ்சேன் எப்படி சிருஷ்டிய படிச்சேன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப புதியதாக யாராவது வந்தாங்கன்னா அதிகமா புத்திய வருத்திக்க வேண்டாம், வர்த்திக்க கூடாது. முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அவர் சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா, தேவதைகள் சொர்க்கத்தின் அதிபதியா இருந்தாங்க. பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இப்ப அவங்க சூத்ர வர்ணத்துல இருக்கிறாங்க. பிறகு அவங்கள பிராமணர்களாக ஆக்குறார். வர்ணங்கள் கூட இருக்குது இல்லையா? விராட ரூபத்தின் சித்திரமும் இருக்குது. பிராமணர்களின் உச்சிக்கு முன்னாடி சிவனையும் அவசியம் வைக்கணும். எப்படி திருமூர்த்தியில சிவனை காமிக்கிறாங்க, அதே மாதிரி பிராமணர்களுக்கு மேலையும் சிவனை காமிக்கணும். சிவபாபா பிரம்மா மூலமாக பிராமணர்களை அமைக்கிறாருன்னு புரிய வைக்கணும். அவங்க பின் பிராமணன்லிருந்து தேவதை, பிறகு சத்திரியர், பிறகு வைஷ்ய சூத்ரர் ஆகுறாங்க. முதல்ல யாருக்குமே தந்தை பற்றி தான் புரிய வைக்கணும். அந்த தந்தை இந்த பிரம்மா மூலமா சிருஷ்டிய படைக்கிற. ஆனால எல்லோருமே சகோதர சகோதரிகள் ஆகிடுறாங்க. சிவனுடைய குழந்தைகளாக எல்லா ஆத்மாக்களும் இருக்கவே செய்யறாங்க. பிறகு மனித சிருஷ்டி படைக்கப்படும் பொழுது முதல்ல பிரம்மா சரஸ்வதி பிராமணர்கள், பிறகு தேவதை சத்திரியர் ஆகிறாங்க. இந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டியின் விருட்சம் விருத்தி அடையுது. அதே தந்தையை எல்லோரும் மறந்துட்டாங்க. பாருங்க பாப் தாதா எவ்வளவு தெளிவுபடுத்தி புரிய வைக்கிறார். குழந்தைங்க கூட இத கத்துக்கணும். நல்லது. பாபா சொல்ற பிரம்மாவுடைய உண்மையான குழந்தைங்க நீங்க தான். பிரம்மா நேரடியா படைச்ச முதல் படைப்பு நீங்க தான். பிரம்மா மூலமா படைக்கப்பட்ட முதல் படைப்பு பிராமணர்கள். எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள் நீங்க. உங்களுடைய அப்பா யாரு? பிரஜாபிதா பிரம்மா. எப்படி பிராமணருடைய குழந்தைங்க பிராமணர்களோ, அது மாதிரி பிரம்மாவுடைய உண்மையான குழந்தைகள் நீங்களும் பிராமணர்கள் தான். ஏன்னா பிரம்மாவும் பிராமணன் இல்லையா? அதனால்தான் பிராமணர்கள் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட உயர்ந்த மதம் எது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள அர்ச்சிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, முத முதல்ல பைபிள் தான் வந்துச்சு தெரியுமா அப்படின்வா. அப்ப முதல்ல வந்தா அது உயர்ந்ததுன்னு அந்த அடிப்படையில அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம சொல்லணும், முதல்ல நாங்க தான் படைக்கப்பட்டோம் தெரியுமா, அதனால நாங்க தான் உயர்ந்தோம் பிராமணர்கள். எல்லாரையும் விட உயர்ந்தவங்க நீங்க. கடவுளே சொல்ற, மனிதர்கள் என்ன சொல்றது, கடவுள் சொல்ற. அதுதான் மெயின். அது அது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த மாதிரி என்னுடைய காரியம் உயர்ந்ததா இருக்குதா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் நான் பாபா சொல்றாரு. என்னுடைய காரியம் அந்த மாதிரி உயர்ந்ததா இருக்குதா? செக் பண்ணுங்க. அதனால்தான் பிராமணர்களை உச்சியில வைக்கப்படுறாங்கன்ற இல்லையா. சோ அப்ப அந்த டைம் 69க்கு முன்னாடி வந்தவானே இல்லையா? சோ அவங்களுக்கு அவ்வளவு இப்பயும் வடநாட்டுல அப்படி மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன். உச்சியில வைக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு மரியாதை இருந்தது அந்த பிராமணர்களுக்கு, கலியுக பிராமணர்களுக்கு. ஆனா விராட ரூபத்துல இருந்து, சாரி திருமூர்த்தி பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சங்கர் தான் இருக்கும், சிவன் படமே இருக்காது. படைப்புகளுடைய படத்தை வச்சுட்டாங்க, படைப்பு ஒரு படத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா சிவன் ஒளிபுள்ளியா இருக்கிறாருன்றத உங்களுக்கு தெரியல. எப்படி திருமூர்த்தி படத்துல இருந்து சிவனுடைய சித்திரத்தை நீக்கிட்டாங்களோ, அதே மாதிரி என்னுடைய உயர்ந்த படைப்பான இந்த பிராமணர்களையும் உச்சி குடுமையிலிருந்து எடுத்துட்டாங்களே. சூப்பரா சொல்றாரு இல்லையா. இப்ப விராட ரூபத்துல 4 வர்ணம் காட்டி இருக்கிறாங்க. தேவதா, சத்திரியர், வைசியர், சூத்ரர், 4 வர்ணமும் இருக்கு. ஆனா அதுக்கு மேல உச்சி குடுமி காட்டி இருக்கணும். அது பிராமணர்கள். அவங்களையும் படைத்தவர் அதை விட உயர்ந்தவர் யாரு? சிவன். அப்ப அதுக்கு மேல காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை விட உயர்ந்தவர் அர்த்தம். இப்ப திருமூர்த்தி படத்துல, அதாவது பிரம்மகுமாரிகள் இருக்கிற திருமூர்த்தி படத்துல பாத்தீங்கன்னா மேல சிவபாபா இருப்பார். அப்ப இவங்களையும் விட உயர்ந்தவர், ஏன் இவங்களையும் படைத்தவர் அவர். விராட ரூபத்துல பிராமணர்களை மட்டும் காட்டாம வச்சுட்டாங்க. ஆனா எல்லாரையும் விட உயர்ந்து முதல் இடத்துல நிக்கிறது பிராமணர்கள் நீங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சேவை, இந்த உலகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய இந்த புனித சேவையில, மிகப்பெரிய சேவையில உங்களை அர்ப்பணிச்சுக்கிறீங்க. எவ்வளவு பெரிய சேவை செய்யறீங்க. அப்ப எவ்வளவு பெரிய சேவை செய்யறீங்கன்னு பாபா சொல்ற, நான் எவ்வளவு பெரிய சேவை செய்யறேன் அப்படின்ற உணர்வு எனக்கு இருக்கணும், அந்த பெருமிதம் இருக்கணும், அந்த போதை இருக்கணும். அப்பதான் அந்த காரியமும் இல்ல, இந்த சேவை செய்யறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. அந்த நல்ல கறிமீன் சாப்பிடறோம்னு வச்சுட்டு வந்து யாகம் வளர்ப்பாங்களா இல்லையா, அதே மாதிரி இங்க விகாரம் கொஞ்சம் கூட தொடாம இருக்கிறவங்க தான் இந்த சேவை செய்யறதுக்கு தகுதியானவங்க. சோ அப்ப அந்த போதை, நான் எவ்வளவு பெரிய சேவை செய்யறேன், இந்த குப்பைக்காக நான் அந்த சேவை செய்யற தகுதியை இழக்கலாமா அப்படின்ட்டு குப்பையை தள்ளிடணும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இந்த பகவான். அவருக்கு பிறந்த நேரடி குழந்தைங்க நீங்க, அவருக்கிட்ட இருந்து பிறந்திருக்கிறீங்க. புது சிருஷ்டிக்கு போறீங்க, அவருக்கு பிறந்ததே புது சிருஷ்டிக்கு போறதுக்காக. புது சிருஷ்டியில அவர் வர்றது கிடையாது, சிவபாபா வர்றது கிடையாது, நம்மள அதுக்கு தகுதியாக்கிட்டு போயிருக்காரு. பாபா சார் உங்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்கறேன் குழந்தை, கொடுத்துட்டு என் பேரே மறைஞ்சிருது, நான் மறைஞ்சிடுறேன், என்ன செஞ்சேன், எப்படி இந்த புது உலகத்தை படிச்சேன்னு யாருக்குமே தெரியல. கடவுளை பத்தி எந்த விதமான எண்ணமும் இல்லாம ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். அது எவ்வளவு செம இல்ல. அப்படியே மூன்றாம் பேரை பார்த்தா நம்ம ஞானம் தான் இல்லையா, நல்லா இருந்த ஸ்ரீதேவி மோசமா இருக்கும்போது இவர் வந்து குணப்படுத்திட்டு இவர் மறையலானா அவங்க மறந்துடுறாங்க. ஆனா இங்க பாபாவே மறைஞ்சிடுறாரு, நம்மளும் மறந்துடுறோம், ஜாலியா இருக்கும். ஆனா மூன்றாம் பேரை கிளைமேக்ஸ் சீன் பார்த்து நிறைய பேர் அழுகுறாங்க. ஆனா இது இது எவ்வளவு பெரிய விஷயம், அது சும்மா நடிப்பு, இது நிஜம். எப்படி இந்த புது உலகம் உருவாச்சு, இதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்றதே சுத்தமான மைண்ட்ல இல்ல. அந்த ஸ்ரீதேவி எல்லாத்தையும் மறந்த மாதிரி எவ்வளவு நினைச்சு பார்க்க எப்படி இருக்கு. அந்த படத்தோட கம்பேர் பண்ணும் போதுதான் இதோடைய எவ்வளவு பெரிய தியாகி பாபான்னு தெரியுது, யாருக்குமே தெரியாது. அவர் பாட்டுக்கு போயிடுறாரு, செய்யற கர்மத்தின் பலனை அனுபவிக்காத ஒரே ஒருத்தர் அவர் தான். கடமைச்சை பலனை எதிர்பாராதுன்றது அவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விஷயம். அது நமக்கு பொருந்தாதுன்னு நினைச்சதுனாலதான் ரஜினி கடமைச்சை பலனை எதிர்ப்பாருன்னு எழுதி வச்சுட்டாரு இல்லையா. சரி, இப்ப புதுசா வரவங்க கிட்ட வந்து நீங்க எல்லா ஞானத்தையும் ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, பாருங்க சொர்க்கத்தை அவரு தாங்க படைச்சாரு, இதே பூமியில படைச்சாரு அப்படின்னு அப்ப சுருக்கமா ஃபுல் ஞானமும் சொல்லுவோம், பட் ஆனா சுருக்கமா சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்வம் இருந்தா அப்புறம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. அவங்களுக்கு ஆர்வமே இல்லாதவங்க கிட்ட போய் ஒரு வலுக்கட்டாயமா வாதம் பண்ணி விவாதம் பண்ணி அப்படி பண்ணக்கூடாது. தேவதைகள் சொர்க்கத்தின் அதிபதியா இருந்தவங்க 84 பிறவி எடுத்து எடுத்து இப்ப சூத்ர வர்ணம் கீழான வர்ணத்துல வந்துட்டாங்க. அவங்கள இப்ப மீண்டும் உயர்ந்தவரா பிராமணர்களா பாபா ஆக்கற அப்படின்னு புரிய வைங்க இல்லையா. அப்பாவுடைய அறிமுகம், அவர் நம்ம எல்லோருக்கும் அப்பா, நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர் அவரு தான். ஆனா அவர் எப்ப அந்த நன்மையை செய்யறாரு அதுதான் முக்கியம். எப்ப செய்யற, கர்மத்தின் விதியில அவர் தலையிடுறதே கிடையாது. அதனால நடுவுல வர நீங்க கஷ்டப்படுறதுக்கெல்லாம் அவர் எதுவும் பண்ணலாம், அந்த இடத்துல காட்சி காட்டுறதோட முடிஞ்சு போச்சு அவருடைய வேலை. இப்பதான் அந்த நன்மை செய்யறாரு, அதனால இது பேர் கல்யாண கரி சங்கமேகம். வந்து நரகத்துல இருக்கிற மனிதர்களுடைய புத்திய தெளிவுபடுத்தி சொர்க்கத்தை படைக்கிற, சொர்க்கத்தின் அதிபதியா தேவதைகளா நீங்க மாற போறீங்க. ஏன்னா அப்படிதான் இருந்தீங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 84 பிறவி எடுத்துதான் இப்ப சூத்திரர்களாக கீழானவர்களாக ஆகிட்டீங்க. மீண்டும் உயர்ந்த தேவதை ஆகிறதுக்கான ஞானத்தை எடுக்கிறதுக்காக இப்ப நீங்க மீண்டும் பிராமணர் ஆகி இருக்கிறீங்க. உங்களை பிராமணர் ஆக்கி இந்த ஞானத்தை கொடுக்கற, ஏன்னா பிராமணனாலே வேதத்தை கற்பவன் அப்படின்னு வந்துருது. பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு அன்னைக்கு மட்டும் வியாழக்கிழமை, வியாழக்கிழமை ஆக்சுவலா குருவார் இல்லையா, அன்னைக்கு மட்டும் அவர் வந்து பிராமணனா கட்டிருப்பாங்க, அலங்காரம் இல்லாம கட்டிருப்பாங்க. வர்ணங்கள் இருக்குது இல்லையா, சோ அப்ப அந்த வர்ணங்கள்ன்றது மனிதனுடைய நிலை, அவனுடைய குணத்தின் நிலை. அது கீழான நிலை வந்து சூத்திரன், உயர்ந்த நிலை தேவதை, அவங்களையும் விட உயர்ந்தவன் பிராமணன். ஏன்னா பிராமணர்களா இருந்து நம்மளே நம்மளுடைய வாழ்க்கை செதுக்கிறோம் தேவதையாக. ஒரு படம் ஒண்ணு இருக்கும் ஃபேமஸா, ஒரு மலை வந்து தன்னைத்தானே செதுக்கிற மாதிரி, ஒரு மனுஷன் மாதிரி செதுக்கும். சோ அத வந்து அப்படியே நம்ம ஞானத்தின் ரீதியா படைக்கலாம் அதே மாதிரி இல்லையா. நாராயணன் ஆக்கி தன்னை செதுக்கிற மாதிரி, சாதாரண மனுஷன் அப்படியே நாராயணனா செதுக்கிட்டே இருக்கிற மாதிரி. சரி, இப்ப விராட ரூபத்தின் சித்திரத்துல விராட ரூபம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மகாவிஷ்ணு இருப்பார், அந்த மகாவிஷ்ணுடைய முகம் ஃபுல்லா உள்ள குட்டி குட்டி முகம் இருக்கும், தேவதை முகம், அதன் மூலமா அவருடைய முகம் ஆகியிருக்கும். அவருடைய நெஞ்சு பகுதி ஃபுல்லா சத்திரியர்களுடைய முகத்தினால இருக்கும், வயிறு பகுதி ஃபுல்லா வைசியர்களுடைய முகம், கால் பகுதி ஃபுல்லா சூத்ரர்களுடைய முகம். இதை வச்சுதான் என்ன, சூத்ரர்களும் காலில் பிறந்துமா நீங்க மட்டும் தலையில பிறந்தீங்களா அப்படின்னு கேக்குறதெல்லாம். ஆனா அதுல காமெடி என்னன்னா, உண்மையில பிராமணர்களே அங்க இல்ல, அங்க தேவதை தான், ஆனா இவங்க தமிழ்ல அப்படி வந்துச்சா இல்ல எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த விராட ரூபத்துல வந்து தேவதைகள் இதுதான் இருக்குதுன்று பாபா சொல்ற, பிராமணர்களை காட்டாம விட்டுட்டாங்க. பிராமணர்கள் தேவதைகளுக்கும் விட உயர்ந்தவங்க தான், உச்சி குடுமி. அந்த பிராமணர்களையும் காட்டணும், அவங்களுக்கும் மேல சிவ பாபாவையும் காட்டணும். திருமூர்த்தியில நம்ம பிரம்மகுமாரிகள் திருமூர்த்தியில மேல சிவபாபா காட்டுற மாதிரி பிராமணர்களுக்கு மேலையும் சிவனை கண்டிப்பா காட்டணும், அதாவது விராட ரூபத்திலும் காட்டணும். இப்ப மகாவிஷ்ணு கால சூதரர்கள் அப்படின்னா அதுக்கு மேல யார் இருக்கா, வைசியர் இருக்கிறாங்க. அப்ப சூதரர்களோட வைசியர்கள் உயர்ந்தவர்கள் காட்டுறதுக்காக, அது அதுக்கும் மேல யார் இருக்கிறா, சத்திரியர்கள், வைசியர்களோட சத்திரியர்கள் உயர்ந்தவர், அதுக்கும் மேல தேவதைகள், இவங்க எல்லாரையும் விட அவங்க உயர்ந்தோம். இவங்களையும் விட உயர்ந்தவங்க யார், பிராமணர்கள், அவங்களையும் விட உயர்ந்தவங்க யார், கடவுள் அப்படின்னு காட்டேன். சோ அந்த அந்த யார் உயர்ந்தவங்க, சோ இது வந்து அந்த நிலை, ஒவ்வொரு யுகத்துல அந்த நிலை மாறுது. ஆனா மனிதர் வந்து ஏதோ இப்பவே அப்படி இருக்குதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்ப எல்லாரும் சூத்ரன்றத மறந்து. சிவபாபா பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைக்கிறாருன்னு புரிய வைங்க. அப்ப அப்ப சிவனுடைய படைப்பு இந்த பிராமணர், ஆனா எப்படி படைக்கிறாரு, அவரு தந்தை, சோ பிரம்மான்ற தாய் மூலமா படைக்கிறாரு. அப்படி படைக்கப்பட்ட அந்த குழந்தைங்கத்தான் பிறகு தேவதையாகவும், அதன் பிறகு சத்திரியராகவும், அதன் பிறகு வைசியராகவும், பிறகு சூத்ரராக ஆகிறாங்க இல்லையா. பிரம்மாவே கிருஷ்ணர் ஆகிறார், அப்புறம் அப்படியே போய் 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 சாதாரண ஆள் ஆயிட்டார் அப்படின்னு புரிய வைங்க. ஆனா முதல்ல அப்பாவை பத்தி தான் புரிய வைக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம். முதல்ல அப்பா, அவர் எல்லாருக்கும் அப்பா, ஏன்னா இந்த மனித சிருஷ்டியை படைப்பவர் அவரு, பிரம்மா மூலமா படைக்கிறாரு அப்படின்ட்டு அவர் எப்படி நமக்கு ஜென்மம் கொடுத்தார், எப்படி படைத்தாருன்றத புரிய வைக்கணும். ஆனா அவர் கர்ப்பத்தின் மூலமா பெத்துக்கலன்றதுதான் நெத்தியின் மூலமாக பிறந்தார், நெத்தியின் மூலமாக பிறந்தார்னு காட்டுறதெல்லாம். பார்வதி கர்ப்பத்துல இருந்து ஒரு குழந்தையும் பிறக்கல இல்லையா, சோ அது என்ன ரகசியம்? ஆக்சுவலா இந்து மதத்துல உள்ள எல்லா குழந்தையுமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், கர்ப்பத்துல பிறகுற மாதிரியா இருக்காது. பாண்டவர்களும் பாத்தீங்கன்னா அப்படிதான் பொறுப்பாங்க யோக பலத்தின் மூலமா. அப்ப பிரம்மா மூலமா சிருஷ்டிய படைக்கிறாரு, அதாவது சிவத்தந்தை பிரம்மா தாய் மூலமா படைக்கிறாருனா படைக்கப்படுற அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் தானே? இப்ப ஆதாம் யாவாளுக்கு பிறந்த அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் அப்படின்றத புரிய வைக்கணும். எல்லா ஆத்மாக்களும் சிவனுடைய குழந்தையாகவே இருக்கிறாங்க. எப்பவுமே சிவனுடைய குழந்தைங்க தான் எல்லா ஆத்மாக்களும் இல்லையா? பிறகு மனித சிருஷ்டி படைக்கப்படும் பொழுதுதான் பிரம்மா சரஸ்வதி பிறகு பிராமணர்கள் இல்லையா? சோ முதல்ல பிரம்மாவை படிக்கிறாரு, சோ பிரம்மாவில இருந்து பிராமணர்களை படிக்கிறார். இதே பிராமணர்கள் தான் தேவதையா சத்திரியரா அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இப்படிதான் இந்த மனித சிருஷ்டி மரம் வளர்ச்சி அடையுது. ஆனா அப்படி படைத்த அந்த தந்தையை எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்ப எவ்வளவு தெளிவுபடுத்தி இத புரிய வைக்கிறார் பாருங்க. அதே மாதிரி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்களும் கத்துக்கணும். குறிப்பா வந்து அந்த மதத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இப்படி புரிய வைக்கும் போதுதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இதே கிறிஸ்துமஸ் ட்ரீல புரிய வைக்கலாம், கிறிஸ்டின்ஸ்க்கு புரிய வைக்கலாம், முஸ்லிம்ஸ்க்கு புரிய வைக்கலாம், புரிய வைக்கணும். வாதமா போயிடக்கூடாது. சோ அந்த பணிவு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கரெக்டா சொன்னா கூட அவங்க ஏத்துக்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க. சோ அது ரொம்ப முக்கியமானது. அந்த சேவை இப்ப ரொம்ப ரொம்ப தேவை. பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தை கொடுக்கறது நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், நாம ராஜ ரிஷிகள் சுயம் பகவான் கிட்டயே ராஜயோகத்தை கத்துக்கிறோம். கத்துக்கிட்டு ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடையிறோன்ற இதே போதையில இருக்கணும். பகவானே கற்பித்து எங்களை உலகத்தின் புது உலகத்தின் அதிபதி ஆக்குறாருன்ற இந்த போதையில இருந்துகிட்டே இருக்கணும். யோக அக்னியின் மூலமாக கடந்த ஜென்மங்களின் பாவ கர்மங்களை எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி எல்லா நோயிலிருந்தும் நிரந்தரமா விடுபட்டு இருக்கணும். இந்த பிறவியின் வினைப்பயனை பாபா நினைவுல மூழ்கி நீக்கணும். 21 பிறவிக்கான நோயில இருந்தும் விடுபடுறோம். எப்படி விடுபடுறோம்? யோக அக்னியின் அக்னியில ஆத்மாவை மூழ்கடிச்சு பாவத்தை எரிக்கிறதன் மூலமாக. ஆனாலும் 21 பிறவிக்கு எல்லா நோயிலிருந்தும் விடுபடுவீங்க. பட் ஆனா இந்த பிறவியில அனுபவிச்சுதான் ஆகணும் கடைசி வரைக்கும். சோ நினைவுல இருந்து அனுபவிக்கும் போது அந்த துக்கம் நமக்கு அனுபவம் ஆகாது. வரதானம் நிலைமைகளை உபக்காட்சிகள் அதாவது சைட் சீன்ஸ் அப்படின்னு உணர்ந்து கடந்து சென்று முன்னேறி செல்லக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகுங்கள். எப்பவுமே உங்களுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபத்தின் நினைவுல இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைமையும் ஒரு உபக்காட்சி அப்படின்னு அனுபவம் ஆகும். ஆனா அது ஒரு நிலைமை சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பயந்துடுறீங்க. ஆனா சைட் சீன், பாதையில் தென்படும் காட்சி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாலையோர காட்சி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா கடந்து போயிடுவீங்க. ஏன்னா காட்சியை பார்த்தா குஷி ஏற்படும், பயப்பட மாட்டீங்க. தடைகள் தடைகள் கிடையாது, முன்னேறுவதற்கான சாதனம். தேர்வு மூலமாக வகுப்புல முன்னேறி செல்வீர்கள். எனவே ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நிக்காதீங்க. எப்பொழுதும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன் அப்படிங்கிற இந்த நினைவின் மூலமாக பறக்கும் கலையின் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸ்லோகன், உங்களை பார்த்த உடனேயே மற்றவர்களுக்கும் யோக நிலை ஏற்படும் அளவிற்கு அந்த மாதிரி சகஜ யோகி ஆகுங்கள். சரி, வரதானம் பாபு சொல்ற தருமாம், எப்பவுமே நான் மாஸ்டர் சர்வசக்திவான், இறைவனோடு இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற நினைவு இருந்தாலே மாயா தாக்காதுன்னு சொன்னார் இல்லையா சண்டேவாணில. அது மாதிரி இறைவனோட இணைஞ்சிருந்தாலே மாஸ்டர் சர்வசக்திவான் தான் இல்லையா, அவருடைய சக்திகள் நமக்கு வந்துடும். சோ நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்ற நினைவின் சொரூபம் அப்படின்னு எல்லா சக்தியும் எனக்கு இருக்குது. சோ இது ஒரு கேம், கேம் ஷோ வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இது ஒரு கேம் ஷோ. என்ன இந்த கேம் ஷோ? எல்லாரும் இருக்கிறாங்க, என்னென்னமோ உங்ககிட்ட பண்ணுவாங்க, ஆனா ஒரு வினாடி கூட கர்மேந்திரியங்களையும் வசமாகாம இருக்கணும். ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கணும் உங்க கர்மேந்திரியங்கள். கண்டதெல்லாம் பார்க்க கூடாது, கண்டதெல்லாம் கேட்கக்கூடாது, கண்டதெல்லாம் பேசக்கூடாது, கண்டதெல்லாம் நினைக்கூடாது. பாபா என்ன பேச சொன்னாரோ அதான் பேசணும், பாபா என்ன பார்க்க சொன்னாரோ அந்த ஆத்மா தான் கண்ணுக்கு தெரியணும், பாபா என்ன நினைக்க சொன்னாரோ அந்த சுபமான எண்ணங்கள் மட்டும்தான் எல்லாத்துக்கும் வைக்கணும். அதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அனைத்து சக்திகள் நிரம்பியவராலதான் அப்படி இருக்க முடியும். அதுல நீங்க நிலைச்சு இருந்தீங்கன்னா சுத்தி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சைட் சீன் மாதிரி தெரியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, உள்ள சொன்ன மாதிரி படகுல போயிட்டே இருக்கிறீங்க, படகோட்டி. அந்த கழிவுத்துறை இதுக்கு முந்தைய ஜென்மத்துல செஞ்ச பாவ கணக்கு எல்லாம் முன்னாடி வந்து பிடிச்சி இருக்கும், படகு விட்டு இறங்கி வா, என் கூட சண்டைக்கு வா, சண்டைக்கு வா. போகக்கூடாது, படகுல இருந்துகிட்டே இருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா முருகனை அடிக்கடி வந்து அரக்கர்கள் சண்டைக்கு கூப்பிடுவாங்க, அவரும் ஓடி போயிடுவாரு, போனா அவருக்கு ஃபெயில் ஆயிடும். கைலாயத்துல இருக்கிறவரையும் தான் சேஃப்டி, பாபா கூட இருக்கிறவரையும் தான் சேஃப்டி, பாபாவுடைய படகுல இந்த சங்கம் யுகம்ன்ற படகுல இருக்கிறவரையும் தான் சேஃப்டி. பாபா சொல்றதுல இது சுகம் நிறைந்த யுகம் இந்த சங்கம் யுகம், ஆனா எல்லையை தாண்டி போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க பாட்டுக்கு இருங்க, படகுலே இருங்க, அது வழியில காச்சு அப்படின்னு அது, ஓ இதெல்லாம் இப்படி ஆச்சா, சரி சரி நான் இவங்களுக்கு ஏதோ துக்கம் கொடுத்துருக்கேன், சரி சரி அப்படின்னு நீங்க பாட்டுக்க போக போற அந்த சொர்க்கத்தையே நினைச்சுக்கிட்டே இருங்க, அந்த போதையிலே அந்த ட்ரீம்லயே இருங்க. நாராயணனை கல்யாணம் பண்ணி போறேன், ஸ்ரீலட்சுமி கல்யாணம் பண்ணி போறேன், அந்த ட்ரீம்லயே இருங்க. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இங்க திரும்பி பாத்தீங்கனாலே எதுக்கு குளிச்சிருவீங்க, குளிச்சாலே முடிஞ்சு போச்சு. ஏதோ பஸ்ல போறோம், அப்படியே நிம்மதியா தூங்கிட்டு போவோம், அழகா ஜன்னல் வரமா உட்காந்து காத்து வாங்கிட்டு உட்காந்து அங்க அது என்ன போஸ்டர் இப்படி இருக்குது, அது என்ன இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, இது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பாட்டு கடந்து போயிடும். இது ஒரு பெரிய சிச்சுவேஷன், ஐயோ இங்க அநியாயம் நடக்குது, நான் போய் அது நியாயம் தீக்குறேன் அப்படின்ட்டு போய் இறங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு, வண்டி விட்டுட்டு போயிடும். நான் பாட்டுக்கு சண்டை போட்டு இருக்க வேண்டியதான் இல்லையா, ஒரு வண்டியில இருந்து அது மாதிரி ஏதோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒருத்தன் இறங்கி சண்டை போட வேண்டதுக்காக டிரைவர் வண்டி நிறுத்தியா வச்சிருப்பாரு, அவர் பாட்டுக்கு அப்ப நீ போப்பா, அவன் சண்டை போட்டான், அடுத்த வண்டியில வருவான் போப்பான்றான். அதே மாதிரி தான் ஒரு பெரிய சிச்சுவேஷன் அப்படின்னு நினைச்சா பயந்துடுறீங்க. ஜன்னல் ஓரமா பாக்குற காட்சி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா அது பாட்டுக்கு வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்க போகுது, உங்களுக்கு குஷியாகவும் இருக்கும், பயப்பட மாட்டீங்க. அப்ப தடை தடையா இருக்காது, முன்னேறி போறதுக்கான சாதனமா அனுபவம் ஆகும். சோ டெஸ்ட் பேப்பர் எதுக்கு, அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு தானே டெஸ்ட் பேப்பர். அந்த மாதிரிதான் தடைகள் எல்லாமே. அதனால எந்த விஷயத்துல நிக்கவே கூடாது. சினிமால ரொம்ப நல்ல கருத்து சொல்றதா நினைச்சிட்டு அக்கம் பக்கம் பாரடா சின்ன ராசான் எழுதிட்டாங்க, அப்பதான் உங்களுக்கு சமுதாய உள்ளுணர்வு இருக்கும். அக்கம் பக்கம் பார்த்துதான் வீணா போச்சு சமுதாயம் இல்லையா. எதையும் பாக்காதீங்க, நிக்காதீங்க, போய்கிட்டே இருங்க இல்லையா. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்றாங்க. அது மாதிரி கலியுகத்துல யார் ஆண்டா நமக்கு என்ன, நம்ம ஆட்சி வரப்போகுது சத்தியுகத்துல, எதை பத்தியும் கவலைப்படாம போயிட்டே இருங்க. நிக்கவே நிக்காதீங்கண்ணா, சர்வ சக்திகள் நிறைந்த சக்தி குறைஞ்சவன் தான் கீழே நின்றுட்டு போய் சண்டை போட்டுட்டு இருப்போம். எதுலயும் நிக்காதீங்க, நான் சர்வ சக்திவான், அனைத்து சக்திகள் எனக்கு இருக்கு. இறைவன் எப்படி விலகி பாக்குறாரோ அது மாதிரிதான் நான் பாப்பேன். என் வீட்டுல எது நடந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், வெளியில நடந்தாலும் ஒண்ணுதான், எங்க நடந்தாலும் ஒண்ணுதான், எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க என்ன நினைச்சுக்கோங்க, என் வீட்டுல நடக்கிற மாதிரி தான், அதுவும் நான் அதையும் விட மாட்டேன். அதனால எதுவுமே ஆகாது. நாடகத்துல நாடகம் கரெக்டா தான் நடக்குது, நாடகத்துல உள்ளது நடந்து தீரும், கருமத்தின் விதிப்படி நடக்குது, அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்ற ஞானத்தை சுத்திக்கிட்டே சர்வ சக்திகள் நிறைந்த சர்வ சக்தி வாய்ந்த பாபா நினைவுல மயங்கி போய்கிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகும், பறந்துகிட்டே இருப்பீங்க, பறக்கும் கலை அனுபவம் ஆகிட்டே இருக்கும். இந்த பூமிக்கு உங்களுக்கு எந்த சம சோ இப்பவே அந்த பிராக்டிஸ் பக்கா பண்ண பண்ணதான் உலகம் இன்னும் மோசமா தான் ஆகிட்டே இருக்கும். அப்பதான் நீங்க பறந்துகிட்டே இருப்பீங்க. இப்பவே நீங்க சரியா பறக்கலன்னா அப்ப சுத்தமரம் பறக்க முடியாம போயிடும். அதனால சைட் சீன், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு அஞ்ஞானிகள் கூட சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி போயிட்டே இருங்க. நான் சர்வசக்திகள் எதையும், நான் தனியா தான் வந்தேன், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும்ன்றதே என்னுடைய கர்மம் தான் நிர்ணயிச்சது. அப்ப அந்த கர்மத்தின் மீது மட்டும் நான் கவனம் வச்சா போதும், மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கும். சோ மெயின் என்னது, கர்மம், அதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும், வேற எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. சுத்தி நடக்கிறது எல்லாம் முந்தைய கர்மத்தின் வினைப்பயன் வருது, அது பாட்டுக்கு போயிடும். அப்பா நினைவுல இருக்கிறீங்க, அப்பாவுடைய நினைவுன்ற குடை நிலையில இருக்கும்போது தானாவே போயிடும். அப்ப பறந்துகிட்டே இருப்பீங்க, ஆஹா அப்படின்ற போதையிலே இருந்துகிட்டே இருப்போம். இந்த குணா படத்துல பாத்தீங்கன்னா கமல் மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. அங்க ஒரு பொண்ணு அபிராமின்னு ஹீரோயின் இருக்கும், அது திருப்பதியில போய் அந்த கோயில லட்டு கொடுக்கும்போது இவருக்கு பார்த்த உடனே அதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள அப்படி ஒரு பிரம்மையை ஏற்படுத்திக்குவாரு. அப்ப பாத்தீங்கன்னா போலீஸ்கார அடிப்பான், என்னென்ன பண்ணும் அது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவரு பாட்டுக்கு அந்த பொண்ணையே பாத்துட்டு போயிட்டு இருக்காரு. அது மாதிரி நம்ம எங்க போறோம், நாராயணன கல்யாணம் பண்ணிக்க, ஸ்ரீ லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க போறோம், அந்த போதையிலே இருக்கணும். இங்க இருக்கிற எதுவுமே நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல, அதுக்கு என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணக்கூடாது, அப்பதான் அங்க போயிடும். இங்க என்னென்ன இருக்குது இப்படி எப்படி பாத்தீங்கன்னா போயிடுச்சு. அதே போதை, சோ அதுக்கு பாபா நினைவு, பாபா நினைவு தான் அங்க நம்மள அழைச்சிட்டு போகும், நாராயணன் பக்கத்துல லட்சுமி பக்கத்துல. அப்ப அப்படியே பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வேணா அது யூடியூப்ல பாருங்க, சூப்பரா இருக்கும். பார்த்த விழி பார்த்து இருக்க அப்படின்ற சாங்ல. சரி, ஸ்லோகன், உங்களுடைய யோகம் எப்படி இருக்கணும், சகஜமா எந்த அளவுக்கு இருக்கணும். அப்ப நின்னா யோகா, நடந்தா யோகா, உட்கார்ந்தா யோகா, எந்த நேரமும் அப்பா நினைவு எப்படி இருக்கணும், உங்களை பார்த்தவங்களுக்கு டக்குன்னு அப்பா நினைவு வந்துடணும். அந்த மாதிரி சகஜ யோகி ஆகும். நமஸ்து பெருல, சரியா பக்காவா இல்லாதவங்க வராங்க, ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க, அங்க இருக்கிற பாபாக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. இவர் அப்படியே சாப்பாடு வச்சுட்டு அப்படியே பாபா நினைவுல அப்படியே திருஷ்டி கொடுத்துட்டு இருக்காருன்னா, மற்ற சாப்பிட வரவங்க கூட பாத்துட்டு ஓ சாப்பிடக்கூடாது, நம்மளும் திருஷ்டி கொடுக்கணும்னு தோணுது இல்ல. அதே மாதிரி புல் பாபா நினைவுல இருக்கும்போது அவங்களுக்கும் தானாவே பாபா நினைவு வரும். அந்த மாதிரி சகஜ யோகி ஆகுங்க அப்படின்ட்டு பாபா சொல்ற சுப்பர்வாணி இல்லையா. ரிவிஷன் பாபா சொல்ற ஞானம்ன்றதுதான் அமிர்தம், யோகம்ன்ற அக்னி. இந்த ரெண்டுத்தின் மூலமா தான் எல்லா துக்கத்துல இருந்தும் நீங்க விடுபடுவீங்க. ஞானம் இல்லாம ஜீவன் முக்திய சுவைக்கவே முடியாது. சோ பாபா கொடுக்கற கட்டளைகள் தான் ஞானம். அதன் மூலமா தான் சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை அடையிறீங்க. அதாவது சொர்க்கத்துக்கு போனாலே அது ஞானத்தின் மூலமா தான் போக முடியும். என்னதான் தீவிர பக்தி செஞ்சாலும் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, முக்தியும் அடைய முடியாது, இறைவன் கிட்டையும் போக முடியாது. கல்லங்கா கூட மற்றவர்னால அது சிவனுடைய மகிமை மட்டும்தானே தவிர பிரம்மா விஷ்ணு சங்கரோ இல்ல யாருடைய மகிமையும் கிடையாது. இந்த மனித சிருஷ்டி மரத்தின் ஒரே விதை சிவபாபா, மற்ற எல்லாமே அவருடைய குழந்தை. அவரு தான் ஞான கடல், அவர் கொடுக்கிற கட்டளைகள் தான் ஞானம். அவர் படைத்த சொர்க்கமான சத்தியுகத்துல தான் பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு, ஒரே ராஜ்யம் இருந்துச்சு, பிளவுபடாத ராஜ்யம். நிலத்தையும் பிரிக்கல, கடலையும் பிரிக்கல, அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. அந்த ஞான கடல்ல இருந்து வெளிப்படுற ஞான கங்கைகளாகிய நம்ம மூலமா தான் முழு உலகத்துக்கும் சத்கதி கிடைக்குது. மற்றபடி மருந்துக்கு பூதரி கால கழுவி குடிக்கிற தண்ணிக்கெல்லாம் அமிர்தம்ன்ற பேரு கிடையாது. பாபா நினைவின் மூலமா தான் 21 பிறவிக்கு ஆரோக்கியமாகவும், பாபா கொடுக்கிற ஞானத்தின் மூலமாக 21 பிறவிக்கு செல்வந்தராகவும் ஆகிறோம். அந்த மாதிரி உயர்ந்த கர்மங்களை பாபா கத்துக் கொடுக்கிறார். நீங்க இதுவரைக்கும் பார்த்தது பாக்கிறது பார்க்க போறது எல்லாமே நாடகம். சதவ பிரதானமா இருந்த அத்தனை பேரும் தம பிரதானமா ஆகித்தான் தீரணும். இப்ப முழு உலகத்தையும் கிரகணம் பிடிச்சிருச்சு, 5 விகாரங்கள்ற கிரகணம் பிடிச்சிருச்சு. அதனாலதான் துக்கத்துல இருக்குது, அதனாலதான் இறைவனை எல்லோரும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரையும் தூய்மை ஆக்குறது தந்தை, எல்லோரையும் அழுக்காக்குறது இந்த ராவணன். மனித சிருஷ்டியின் விதை ரூபம் அப்படின்ற மகிமை படைப்பவர் தந்தைக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர படைப்புகளுக்கு இருக்காது. இந்த மகிமை இறைவன் தான் சத்தியமானவர், உயிரோட்டமானவர், ஆனந்த கடல், ஞான கடல். வேற யாருக்கும் இந்த மகிமை கிடையாது. எந்த வேத சாஸ்திரம் பெற்றாலும் இறைவன் கிட்ட போக முடியாது யாருமே. இறைவன் தான் படைப்பவர், இயக்குனர். இந்த படைப்பு தொழிலையும் நமக்கு கட்டளைகள் கொடுத்து இயக்கிற தொழிலும் இந்த சங்கம் யுகத்துலதான் நடக்குது. ஆத்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா துருவமத்தில இருக்கிறேன், கண்ணு மூலமா பாக்குறேன், வாய் மூலமா பேசுறேன். பாபா சொல்றாரு அதே மாதிரி பிரம்மா வாய் வழியா. நீங்க ராஜ ரிஷிகள் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை தேவதை ஆக்குறேன் அப்படின்னு சொல்ற வலிமை என்ன தவிர இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. இதே பிரம்மா சரஸ்வதி தான் அங்க லட்சுமி நாராயணன் ஆக போறாங்க. அவங்களை அப்படி ஆக்குனது சிவபாபான்னு யாருக்குமே தெரியாது. அங்க எந்த விதமான துக்கமும் இருக்காது. இங்க பாருங்க எல்லாம் கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பாரதத்துலதான் பரமபிதா வராரு, அதனாலதான் இத வந்து பாரதத்துலதான் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு பாடுறாங்க. ராதாகிருஷ்ணர் தான் லட்சுமி நாராயணனா ஆகுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. தெரியாதனால கிருஷ்ணருக்கு ஜெயந்தி கொண்டாடுறாங்க, நாராயணனுக்கு கொண்டாடல. சத்தியுகத்துல இருந்த கிருஷ்ணரை விட்டுட்டு வந்து துவாபர யுகத்துல விட்டுட்டாங்க, அப்படி எல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. எப்படி கணவன் மனைவியை தத்தெடுத்து குழந்தைகளை பெற்றெடுக்கிறாரோ அதே மாதிரி சிவபாபா பிரம்ம பாபாவை தத்தெடுத்து பிராமணர்களாகிய நம்மள தத்தெடுக்கிறாரு. முகவம்சாவளி பிராமணர்களா படைக்கிறாரு. நாம தான் இறைவனோடு சேர்ந்து சொர்க்கத்தை ஸ்தாபனம் செய்யற உயர்ந்த காரியத்தை செய்யறோம். அதனால இறைவனுக்கு அடுத்ததா மிக உயர்ந்தவர்கள் நாம தான். அதுக்கு அடுத்ததுதான் தேவதைகள். சோ நாம தான் பிராமணர்களாகிய நாம தான் தேவதை ஆகிறோம். பிறகு சத்திரியர் வைஷ்ய சூத்ரன் இறங்கிடுறோம். மீண்டும் தேவதை ஆகிறதுக்காக பிராமணர்களாகி பாபாஜி வந்து இந்த ஞானத்தை எடுக்கிறோம். ஆனா உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணர்களையும் விராட ரூபத்துல மறைச்சிட்டாங்க. இந்த பிராமணர்களை உருவாக்கி சிவபாபாவையும் மறைச்சிட்டாங்க. சோ இதை நீங்க உருவாக்கி அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். யார் வந்தாலும் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம்தான் இல்லையா. வரதானம் சுத்தி நடக்கிற எல்லாமே நான் ட்ரெயின்ல போகும்போது பாக்குற ஜன்னல் வர காட்சிகள் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டா பயப்பட மாட்டேங்க. ட்ரெயின் போயிட்டே இருக்க போகுது இல்ல, ஓடுற ட்ரெயின்ல அவங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா நீங்க பாட்டுக்கு ஜாலியா பாத்துட்டு இருப்பீங்க. ஆனா ஐயோ அவன் வந்துருவான் அப்படின்ற ஒரு பயம், ஒரு ஒரு சிச்சுவேஷன், இப்ப நான் இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்கேயே இருக்க வேண்டிதான், பயந்துட்டு நடுங்க வேண்டிதான். அதை பத்தியே கண்டு தரீங்க, அதுவா போயிடும். நம்ம வண்டி போயிட்டு இருக்குது, ஸ்பீடா போயிட்டு இருக்குது, சத்தியத்தை நோக்கி சம ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குஷி குஷியா இருக்கும். தடை கூட முன்னேறி போறதுக்கான சாதனமா இருக்கும். ஏன்னா டெஸ்ட் எழுதுனா தானே பாஸ் ஆக முடியும். சோ இங்க பாஸ் ஆகுறது எப்படி, அதை கண்டுக்காம விட்டீங்கன்னா பாஸ் என்னன்னு திரும்பி பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால நான் மாஸ்டர் சர்வசக்தி வான். அப்ப இந்த குழந்தைங்களை பயமுறுத்துவாங்க. அதுல காமெடி என்னன்னா குழந்தைங்க தான் உண்மையிலே சக்தி நிறைஞ்சிருக்கும், பெரியவங்க தான் சக்தி குறைஞ்சவங்க, இவங்க போய் குழந்தைய பயமுறுத்துறாங்க இல்லையா. சோ நான் சர்வ சக்திவான், எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த நினைவே உங்களை பறக்கும் கலையில பறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டீங்க, ஜாலியா இருப்பீங்க. அப்படி பறக்கும் கலைய அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, உங்களை பார்த்த உடனே ஐயோ நம்மளும் அதே மாதிரி யோகா பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு சகஜ யோகியா இருக்கணும் அப்படின்னு நினைத்தோம். எந்த நேரமும் அந்த பாபா நினைவு கட்டாகாம பேசுறதுல பழகுறதுல அப்ப அவங்களுக்கே தெரியும் இல்ல. பாபா நினைவோட பேசும்போது அவங்களும் இவங்க பாபா நினைவுல இருக்கிறாங்க, இல்லாட்டினா இப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு டக்குனு நம்ம நேரத்தை வீணாக்குறமே, நம்மளும் பாபா நினைவுல இருக்கணும் அப்படின்னு பாபா நினைப்பாங்க இல்லையா. ஓம் சாந்தி. I love you, Bab Dada. Thank you, Bab Dada. எல்லோரும் முழு முரளியையும் பிளாக்ல பாருங்க. யூடியூப்ல சும்மா கொஞ்சம் தான் போடுறோம் இல்லையா, பிளாக்ல ஃபுல் முரளி பாருங்க. அது கீழே டெக்ஸ்ட்ல வருது இல்லையா அந்த சைட்ட, அதை கொஞ்சம் பாழ் மாறாம அதை டைப் பண்ணி அதை போய் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்காமலே இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ பாருங்க அவசியம். அதோட லிங்க் பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, நீங்க அதை கிளிக் பண்ணாலே போதும், டக்குன்னு எடுத்துட்டு போயிடும். உங்களுக்கு டைப் பண்ற வேலை கூட மிச்சம். அது எப்படி பண்றதுன்னு தெரியல, ஏன்னா நிறைய பேர் வயசான மாத்தாசனால தெரியலன்னு சொல்றாங்க. சோ அந்த வீடியோவுக்கு கீழே சில எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, நீங்க அது மேல கிளிக் பண்ணீங்கன்னா டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த அதுல பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அது மேல நீங்க ப்ரௌசர் இல்லாத அதுல வைக்கும்போது கலர் மாறும், ஸ்லைட்டா மாறும், ஒரு ப்ளூ கலர் அது மாதிரி மாறும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க்கு எடுத்துட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் லிங்க் கொஞ்சோண்டு முரளியெல்லாம் பத்தாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. விஷய விஷயம் இருக்கா.